13வது அதிகாரம் 47 50 வரைக்கும் வாசிக்க நம்ம கேட்டிருக்கிறோம். பொதுவா ஏதாவது ஒரு சஸ்பென்ஸ் புக் நீங்க படிச்சீங்கன்னா, இல்லைன்னா ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவியை பார்த்தீங்கன்னா, அந்த மூவியை பார்க்குற வரைக்கும் நம்ம சீட்டு முனையிலிருந்து அடுத்தது என்ன வரும்னு ரொம்ப கவனமாக பார்ப்போம் இல்லைங்களா. அடுத்தது இந்த கதாபாத்திரங்கள் வளரும் போது அவங்க ஒவ்வொரு நோக்கங்கள் தெரியும் போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நம்மளை முழுசாக கவர்றதா இருக்கும். புக்ஸ் எல்லாம் படிக்கும்போது இவ்வளோதான் தூக்கம் வந்தாலும் இன்னொரு பேஜ் படிக்க முடியாத என்ன நடக்குது என்ன நடக்குதுன்ற மாதிரி தான் நம்மளை ரொம்ப ஆர்வப்படுத்தும். அந்த மாதிரி கதைகளில் படங்களில் ரொம்ப முக்கியமாக நம்ம ஆர்வத்தோடு வெயிட் பண்ணுறது எதுக்குன்னு நினைக்கிறீங்க? கிளைமேக்ஸ் இல்லைங்களா, எண்டிங். இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுது, அது ரொம்ப ஆர்வம். இந்த நேரத்தில் கதை முக்கா சொல்லிட்டு எண்டிங் காமிக்காம விட்டுட்டா நமக்கு தலையே வெடிஞ்சிடும். இந்த நேரத்தில் என்ன ஆச்சு அப்படின்னு நம்ம யூகம் பண்ணி எங்கே தான் போய் முடிஞ்சிச்சின்னு தலையே வெடிஞ்சிடும். எங்கே இது முடிஞ்சிச்சின்னு நம்ம இந்த ஆண்டவர் வந்து தன்னுடைய ராஜ்யத்தின் தன்மையை, இந்த உலகத்தில் ஒரு ராஜ்யம் எப்படி செயல்படுதுன்றத 7 ஓமைகளில் சொல்லிட்டு வர்றார். இப்போ நம்ம பார்க்க போகிற 7வது ஓமை தான் இந்த கதைக்கு கிளைமேக்ஸ். இது முடிவு, இது தெரியாமல் நம்ம இருக்க முடியாது இல்லைங்களா. இங்கே தான் கொண்டு வர்றாரு எல்லாமே. நம்ம 7வது ஓமைக்கு நம்ம வந்திருக்கோம். இந்த ஓமைகள்லாம் ரொம்ப விசேஷமானது. ஆண்டவரே இதை எவ்வளோ இதை விட முக்கியம்னு எப்படி சொல்ல முடியும்? உலக தோற்றத்திற்கு முன்பதாக மறைந்திருந்த ரகசியங்களை ஓமைகள் மூலமாக நமக்கு வெளிப்படுத்துகிறாருன்றாரு. ஆனாலும் நம்ம அதை ஒன்றும் சாதாரணமாக எடுத்துக்குவோம், நமக்கு இன்னும் இது மதிப்பே தெரியறதில்லை. உலக தோற்றத்திற்கு முன்பதாக இருந்த ரகசியங்களை உங்களுக்கு வெளிப்படுத்துகிறேன். இது எல்லாருக்கும் தெரியாது, ஒரு மனுஷனும் தன்னுடைய சொந்த முயற்சியில் விளங்கி கொள்ள முடியாது. உங்களுக்கோ அருளப்பட்டிருக்கிறது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. உலகம் தோற்றத்திற்கு முன்பதாகவே யாருக்கு இது விளங்கப்படணும், யாருக்கு பரிசுத்தாவியானவர் மனதை பிரகாசிப்பித்து இந்த சத்தியங்களை சொல்லி கொடுக்கணும்னு ஆண்டவர் தீர்மானத்தில் அவங்களுக்கு தான் விளங்கன்றார். எவ்வளோ இதை விட முக்கியம் எப்படி படுத்தணும்? ஆகவே வெளிப்பாடின் கிருபை இல்லாமல் ஒரு மனிதனும் இந்த ஓமையில் உள்ள சத்தியங்களை கிரகிக்க முடியாது. அதனால இதை படிக்கும்போது ஒரு தாழ்மை உள்ளத்தோடு ஆர்வத்தோடு ஒரு வலி அருகில் விழுந்த மாதிரியாக இதை சொல்கிறார். இன்னொரு பிரசங்கன்ற மாதிரி இல்லை, தாழ்மையோடு ஆண்டவரே சொல்லும் என் மனதை நல்ல நிலத்தில் விழுந்த விதை போல் இருதயத்தை பக்குவப்படுத்தி நம்ம வந்தா இது நம்ம ஆண்டவர் நம்மளோடு பேசுவார் இதன் மூலமாக இல்லைங்களா. உலக தோற்றத்துக்கு முன்பதாக, ஏன்னா 3 மாதம் நம்ம செலவிட்டுருக்கிறோம் 6 ஓமைகளை படிச்சுக்கிறதுக்கு. நம்ம அதை பற்றி நான் ஒன்றும் ஐயோ இவ்வளோ போச்ச டைம்னு நான் யோசிக்கல. ஏன்னா இந்த ஓமைகளின் சத்தியங்களை அர்த்தங்களை புரிந்து கொள்ளுகிறவர்கள் ரொம்ப பாக்கியவான்கள்னு ஆண்டவரே சொல்லியிருக்கிறார். ஏன் நீங்கள் கேட்கிறதையும் நீங்கள் காணுகிறதையும் ராஜாக்களும் நீதிமான்களும் கேட்கவும் காணவும் விரும்பியும் காணாமல் போனார்கள். இதை கேட்கிற உங்கள் காதுகள் பாக்கியம் உள்ளதுன்னு சொல்லியிருக்கிறார். இதை விட முக்கியம் என்ன சொல்ல முடியும்? ரொம்ப விசேஷ பாக்கியம். இதை கேட்டு புரிந்து கொள்றது பெரிய ஆசீர்வாதம், பெரிய ஆசீர்வாதம். ஏன்னா இந்த ஆண்டவர் தன்னுடைய ராஜ்யத்தை இந்த காலத்தில் எப்படி நடத்தி போறாருன்றதை நம்ம புரிஞ்சுக்கிறது கிரகிக்கிறது வேதவசனம் தெளிவா புரிஞ்சுக்கிறதுக்கு, ஆண்டவருடைய சத்தியங்களை தெளிவா புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப உதவும். நான் பார்க்குறேன் இப்போ சமீபமா சில பேரெல்லாம் மீட் பண்ணும்போது ரொம்ப நல்ல ரொம்ப படித்தவங்க தான், ரொம்ப வேதத்தை அறிஞ்சவங்க தான், சத்தியங்களை அறிஞ்சவங்க, ரட்சிக்க கூட பட்டிருக்கிறாங்க. ஆனால் ரொம்ப குழப்பம், வாழ்க்கை அலங்கோலம், ரொம்ப குழப்பமா இருக்குது, வாழ்க்கையே அலங்கோலமா இருக்குது, சர்ச்சுக்கும் ஒழுங்கு இல்லை, எதுலையுமே ஒழுங்கு இல்லை. ஏன்னு யோசிச்சு பார்த்தோம்னா காரணம் என்ன தெரியுங்களா? இதுக்கெல்லாம் காரணம் வேறு காரணத்தை தேடி பார்த்தோன்னா சத்தியத்தை சரியா புரிந்து கொள்ளாதனால தான். ஏன்னா ரொம்ப முக்கியம், இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை இருக்கு, ஆர் தியாலஜி டிட்டர்மைன்ஸ் ஆர் பயாலஜி. நம்ம எந்த அளவுக்கு ஆண்டவரை பற்றி சத்தியத்தை ஆழமாக நம்பி அதை புரிந்து வைத்திருக்கிறோமோ அதுக்கு ஏற்றப்படித்தான் நம்ம சிந்தனை வாழ்க்கை இருக்கும். கேட்கறது கேட்டுட்டு இந்த கார்டில் வாங்கி இந்த கார்டில் வாங்குறதுக்கு இல்லை, அந்த சத்தியத்தை ஆழமாக ட்ரெஷர் பண்ணி இதுதான் உண்மைன்னு நம்பி நம்ம மனசில் பொக்கிஷமாக வச்சுக்கிறோமோ அதுக்கு ஏற்றப்படித்தான் நம்ம யோசிப்போம், அதைப்படி தான் நம்ம வாழ்க்கை இருக்கும். நேர நேரத்தில் மோசமாக போயிடுறதுக்கு காரணம் என்னன்னா இது சரியாக புரிஞ்சுக்காதனால. பெரிய ஆசீர்வாதம் பாருங்களேன். ஏன்னா ரொம்ப பிளஸ்ட், நம்ம இந்த சத்தியங்களை புரிஞ்சு கொள்றது என்ன, 52 வசனத்திலையும் இந்த அதிகாரத்துல சொல்றாரு படிங்களா, 52. இதை புரிஞ்சு கொள்ளுகிறவங்க எவ்வளவு பாக்கியவாங்க.
அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, இப்படி இருக்கிறபடியால் பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளில் உபதேசிக்கப்பட்டு தேறின வேதபாரன் எவனும் தன் பொக்கிஷத்திலிருந்து புதியவைகளையும் பழையவைகளையும் எடுத்து கொடுக்கிற
ஆசீர்வாதமா இருப்பாங்க, அப்படி தேறினவர்களா இருப்பாங்க இல்லைங்களா. அப்படித்தான் பிளஸ்ஸிங் மேல பிளஸ்ஸிங் சொல்லிட்டு போறாரு. ஆகவே இது 6 ஓமைகளை நம்ம பார்த்து முடிச்சிருக்கிறோம். இயேசு வந்து மரித்து உயிர் தெளிந்து பரலோகத்துக்கு ஏறி போன அவருடைய முதலாவது வருகையிலிருந்து 2வது வருகை வரைக்கும் தேவராஜ்யம் வந்துருச்சுன்னாரே, எங்க இயேசு, என்ன செய்யறார் இயேசு அப்படின்றத இந்த 7 ஓமைகள் மூலமாக நமக்கு சொல்லி கொடுக்கிறார். அவர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறார், அவர் ராஜ்யம் என்ன மாதிரி நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு இந்த 7 ஓமைகள் மூலமாக ரகசியமாக தம் மக்கள் தெரிந்து கொள்ளணும்னு சொல்ற. முதலாவது அந்த ராஜ்யம் எப்படி ஆரம்பிக்கும், வளரும், எப்படி ஆரம்பிக்கும், விதை விதைக்கிறதுனால ஆரம்பிக்கும். அந்த விதை விதைக்கிற ஓமையிலிருந்து சொன்னார், அது விதை விதைக்கிறதுனால தான் ஆரம்பிக்கும். 2வது அந்த ராஜ்யம் தன்மை என்ன, அதுல கோதுமைகளும் இருக்கும் களைகளும் இருக்கும், ரெண்டும் தீமையும் இருக்கும் நன்மையும் இருக்கும். அவருடைய ஞானத்தில் அவர் என்ன பண்ணாரு, எல்லாம் நன்மையே வைக்கணும்னு நினைக்கல, கோதுமையும் களைகளும் ஒன்றா வளர்றதுக்கு இந்த காலத்தில் விட்டுட்டார். அதனாலதான் சபைகள் இவ்வளவு மோசமா இருக்கு, அதனாலதான் அப்படி இருக்கு. அவர் ஞானத்துல அதான் நடந்துகிட்டு இருக்கு. அவர் ராஜ்யத்தின் தன்மை, இந்த காலத்தில் அவர் ஆட்சி செய்கிற தன்மை அவருடைய ஞானத்தில் அப்படி விட்டுருக்கிறார். 3வதாக அதான் 1-2 ஓமையில பாக்குறோம். 3-4 ஓமையில அந்த ராஜ்யத்தின் வல்லமை, அதனோட வளர்ச்சி, ஒரு எப்படி கடுகு வித ஒரு புளித்த மாவு, கடுகு வித சின்னதா இருந்தாலும் வளர்ந்து பெரிய மரமா மாறுதோ, எப்படி புளித்த மாவு எல்லா மாவையும் புளிப்பாக்கிறதோ, அந்த மாதிரி தான் அவர் ராஜ்யம் வளரும். எல்லா தடைகளையும் முறித்து அது பெருசா வளரும். அடுத்ததாக 5-6 ஓமையில இப்பேற்பட்ட ராஜ்யத்தை நம்ம ஒவ்வொருத்தரும் அதை எப்படி அணுகணும், அதை எப்படி நம்ம சொந்தமாக்கிக்கணும். மறைந்திருந்த புதையலை போல, புதையல் கண்டுபிடிச்ச மனுஷன் மாதிரி, விலை உயர்ந்த முத்து மாதிரி, என்ன செஞ்சாவன், தனக்கு உள்ளது உரியதெல்லாம் வித்து அதை வாங்கணும்னு வந்தான். அப்படித்தான் இந்த ராஜ்யத்தை சொந்தமாக்கி கொள்ள முடியும். தனிப்பட்ட விதத்தில் நம்ம இப்படிதான் சொந்தமாக்கிக்கணும். அதான் 6 ஓமைகளை நம்ம பார்த்திருக்கிறோம். 2 ஓமைகள் அந்த ராஜ்யத்தின் ஆரம்பம், விதை விதைக்கிறது. 2வது ஓமை அந்த ராஜ்யத்தின் தன்மை, களைகளும் கோதுமையும் ஒன்னா இருக்கும். 2 இன்னும் அடுத்த 2 ஓமைகள் அதனோட வளர்ச்சியும் அதனோட பரவுவதையும், கடுகு விதையும் புளித்தமாவும். தனிப்பட்ட விதத்தில் அதை எப்படி சொந்தமாக்கிக்கிறது, பொக்கிஷமும் புதையிலும், மறைந்திருந்த புதையிலும் விலை உயர்ந்த முத்தம். இப்போ கிளைமேக்ஸ், 7வது ஓமைக்கு நாம் வந்திருக்கிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் இந்த ஓமை. அடுத்த ஓமைகள்லாம் நம்ம எந்த ஓமைக்கும் ஒரே ஒரு முக்கியமான கருத்து இருக்கு, ஒரே ஒரு முக்கியமான சத்தியத்தை இது வலியுறுத்துக்குது. இந்த ஓமை என்ன முக்கியமான சத்தியம் வலியுறுத்துக்குதுன்னா, ஒரு ஆரம்பத்தில் படிச்சு பார்த்தா அவ்வளவு தெளிவா தெரியறதில்லை. ஒரு முக்கியமான சத்தியம் என்ன அப்படின்னு முடிஞ்ச பிறகு கேட்பேன், எக்ஸ்பிளைன் பண்ற அந்த ஓமை என்ன. எல்லா ஓமைகளை விட இதான் இங்கதான் கொண்டு உச்ச கட்டத்துல நிறுத்துற, இதுதான் ரொம்ப முக்கியமான ஓமை, இங்கதான் எல்லாம் முடிய போகுது. அதை கொண்டு வரார். அதை ரொம்ப லெகுவான, தான் பேசின அந்த சீஷர்களுக்கும் அந்த மக்களுக்கும் தெரிஞ்ச உதாரணத்தை பயன்படுத்துகிறார். ஏன்னா கடலியா கடற்கரையில் இருந்தவங்க மீன் பிடிக்கிறது அவங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். 47வது வசனத்தில், அன்றையும் பரலோக ராஜ்யம் கடலிலே போடப்பட்டு சகல விதமான மீன்களையும் சேர்த்து வாரி கொள்ளும் வலைக்கு ஒப்பாயிருக்கிறது. அது நிறைந்த போது அதை தரையிலே இழுத்து உட்கார்ந்து நல்லவர்களை கூடைகளில் சேர்த்து ஆகாதவர்களை எரிந்து போடுவார்கள். ஒரு டிராக்நெட்டின் இங்கிலீஷ்ல பேர், வாரி கொள்ளும் வலை, வாரி கொண்டு போகிற வலை, அதான் பேர், வாரி கொண்டு போகிற வலை. எத்தனை உங்களுக்கு மீன் பிடிச்ச அனுபவம் எவ்வளோ இருக்குன்னு தெரியல. நான் யோசிச்சு பார்த்தேன், யோசிச்சு பார்த்துட்டு எனக்கு ஒரு பெரிய ஒரு வெளிப்பாடு, என் இத்தனை வருஷம் ஆயுசில் நான் ஒரு மீன் கூட பிடிச்சதில்லை. உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் அப்படி பார்த்து யோசிச்சிருக்கீங்களா, எப்போனா மீன் பிடிச்சிருக்கேன், ஒரு மீன் கூட பிடிச்சதில்லை. ஆனால் நிறையா மீன் சாப்பிட்டுருக்கிறேன், ஆனால் ஒரு மீன் கூட பிடிச்சதில்லை. அது ஒரு பெரிய ஆச்சரியம். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த கயிறை போட்டு ஒரு மீல் மாதிரி இருப்போம் இல்லைங்களா. அதை தான் ஒரு வாட்டி முன்னாடி நாங்கள் ட்ரிப்பு போயிருக்கும் போது நான் என் மகன் ஒரு மணி நேரமாக பிடிச்சிட்டு இருக்கோம் மீன், பிடி பிடின்னு ஒரு மீனும் கிடைக்கல. அப்புறம் என் வைஃப் வந்தாப்புல வந்து 5 நிமிஷத்தில் 15 மீன் டக்கு டக்குன்னு எப்படி பிடிச்சாங்கன்னு தெரியல. அது ரொம்ப வினோதம் மீன் பிடிக்கிறது. நமக்கு அவ்வளோதான் அந்த அனுபவம். இன்னும் சில நேரங்களில் நான் சுடிதார் இருந்தால் அதை பிடிச்சிக்கிட்டு நம்ம ஓடுற ஆறில் மீன் பிடிக்க பார்ப்போம், அவ்வளோதான் நமக்கு தெரிஞ்சது. ஆனால் அந்த காலத்தில் மீன் பிடிக்கிறது ரொம்ப பொதுவான தொழில். அதுவும் தான் பேசுகிற சீஷர்களுக்கு அவங்க பொழப்பே அதுதான். மீன் பிடிக்கிறவங்க அவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். 3 வகையில் அவங்க மீன் பிடிப்பாங்க. நம்ம அந்த கொக்கி போட்டு பிடிக்கிற மாதிரி அது ஒன்று. பேதுருவுக்கு போய் ஒரு மீனை பிடி அதுக்கு வாயில் காசு இருக்கோன்னு சொல்லும்போது அவர் கொக்கி போட்டு தான் பிடிச்சார், ஒரு மீனை பிடிச்சார். இன்னொரு விதம் வந்து ஒரு சின்ன வலையை வச்சுக்கிட்டு ஒரு கப்பலை வச்சுக்கிட்டு பிடிக்கிறது. அதான் ஆந்திரேயாவும் சேதுருவும் சின்ன வலையை வச்சுக்கிட்டு. இது வந்து இது இன்னொரு பேரவருக்கு பெருவலை, பெரிய வலை. இந்த வலை வந்து அதனோட சைஸ் பார்த்தோன்னா 1 கிலோமீட்டர் அளவுக்கு ஓடும். யோசிச்சு பாருங்க எவ்வளோ பெரிய வலை. அது பெரும் வலை, டிராக்நெட். ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக சில மீன் பிடிக்கிறவங்கெல்லாம் சேர்ந்துக்கிட்டு சில கப்பல்லாம் வச்சுக்கிட்டு ரொம்ப திட்டமிட்டு செய்கிற ஒரு மீன் பிடிக்கிறது. அதுதான் சொல்கிறார், இவங்க என்ன செய்வாங்க, இந்த பெரிய வலைய அதனோட ஒரு பக்கம் ஒரு முனைய வந்து கரையில் கட்டிடுவாங்க, ஒரு போலில் எதுலையோ கட்டிடுவாங்க. இன்னொரு முனையை கப்பலில் கட்டிடுவாங்க. கட்டிட்டு அதுக்கு மேலே வந்து அது மெதுக்கும்படிக்கு மேலே வந்து அது மெதுக்கிற மாதிரி ஏதாவது கட்டி விட்டுருவாங்க மெதுக்கிறதுக்கு. கீழே வந்து பாரமான கல் மாதிரி கட்டிடுவாங்க. ஏன்னா அது போயிட்டு வரும்போது கீழே இருக்கிறதுலையும் தொடர்ந்து எல்லாம் வாரின்னு வரணும், ஒரு முறை வாரிட்டு வர மாதிரி வாரிட்டு வரணும். கீழே பாரமாக கட்டிடுவாங்க. என்ன ஆகணும், கரையில் கட்டிட்டு போட்டில் கட்டிட்டு இந்த போட்டு போவோம், கரையிலேருந்து போய் 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 எவ்வளோ போக முடியுமோ போய் ஒரு இடத்துல நின்று அதுக்கப்புறம் ஒரு சர்க்கிள் அடிச்சுக்கிட்டு வரும். அப்படியே சர்க்கிள் அடிச்சுக்கிட்டு வந்து திருப்பி எங்கே அந்த கட்டி இருந்தாங்களோ அந்த கரைக்கு வரும். அது வரும்போது என்ன ஆகுது, இந்த வலை ஒரு பெரும் செவர் மாதிரி அந்த கடல்ல தனக்குள்ள கிடைக்கிற எல்லா ஜீவ ஜந்துகளையும் பிடிச்சி வாரி கொண்டு எடுத்து கரையில வந்து சேர்க்கும். அதான் டிராக்நெட். அதை பிடிச்சி எடுத்துட்டு வந்து சேர்க்கும். அது வந்து அந்த வலைய கரையில் இழுத்து போட்ட உடனே பார்க்கணும், அந்த வலைக்குள்ள துள்ளல் ஆட்டம், மீன் கடல்ல இருக்கிற எல்லா விதமான மீன்களும் அதுகளும் துள்ளிக்கிட்டு இருக்கோங்க. அதான் அந்த பெரும் வலை, டிராக்லெட் அப்படின்றாரு அவர். அப்படிங்களா எல்லா விதமான மீன்களும் இருக்கும். அதுக்கப்புறம் எடுத்துட்டு வந்த பிறகு அவர்கள் என்ன செஞ்சாங்க, உக்காந்தார்கள். தே சாட் டவுன் போட்டிருக்கு இல்லைங்களா. ஏன் அது போட்டிருக்குன்னா அந்த இடத்துல அதை வாரிட்டு வந்த பிறகு ரொம்ப ஜாக்கிரதையாக பொறுமையாக அவசரமே இல்லாமல் உட்காந்து செய்கிறாங்கன்னா நிதானமாக ரொம்ப திறமையாக வெறும் நல்ல மீனை ஒண்டி எடுக்குவாங்க, அதை ஒண்டி எடுப்பாங்க பாருங்களேன். அது ரொம்ப கேர்ஃபுல்லாக, அது ரொம்ப பொது. நல்ல மீனை ஒண்டி எடுத்து என்ன பண்ணுவாங்க, அது சேர்த்து வைப்பாங்க. இப்போ நான் பார்த்துருக்குறேன், நீங்களும் பார்த்துருக்கலாம். இப்போ சென்னையில் மெரினா பீச் இல்லை, மற்ற பீச்சு அந்த சென்னையிலேயே மற்ற மீன் பிடிக்கிற இடம் பக்கம் நடந்து போனீங்கன்னாவே பார்க்கலாம். இந்த மாதிரி வலை போட்டு எடுத்துகிட்டு வந்து உட்காந்து இது பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி அதை போடும்போது நான் பார்த்துருக்குறேன், அதை பிடிச்சி வெளியூருக்கு எதுனா டிரான்ஸ்போர்ட் பண்ணோன்னா ஒரு ட்ரம் மாதிரி வச்சுருப்பாங்க, அந்த தண்ணியில் போடுவாங்க, அது உயிரோடையே ஃப்ரெஷ்ஷாக போகட்டும். இல்லை உடனே விற்கணும்னா என்ன பண்ணுவாங்க, ஒரு பாஸ்கெட்டில் போட்டுக்குவாங்க. இங்கே பாஸ்கெட்டில் போட்டுக்கிறாங்க, அது வந்து எக்ஸ்போர்ட்டுக்கு இல்லை, இங்கே விற்கிறதுக்காக. ஆனால் பாஸ்கெட்டில் போடுறதா பார்க்குறேன். இதான் அந்த பெரும் வலை, இந்த டிராக்நெட், வாரிக்கொண்டு போகிற வலையினுடைய ஒரு வேலை என்ன, கிடைக்கிறது கண்டது கிண்டது எல்லாத்தையும் வாரின் வந்த பிறகு கரைக்கு வந்த பிறகு நல்ல மீனை மாத்திரம் எடுத்து வேற எல்லாத்தையும் குப்பையும் கெட்ட மீனை என்ன பண்ணுவாங்க, தூக்கி எரிஞ்சிருவாங்க. இதான் ஓமை, இதான் ஓமை பாருங்களேன், இதுதான் ஓமை. இந்த ஓமையில ஆண்டவர் சொல்லித்தர சத்தியத்தை நம்ம பார்க்கணும். இதான் தேவனுடைய இந்த சாதாரண ஒரு உதாரணம் பாருங்க, எவ்வளவு சிம்பிள். முடிச்சுட்டோம், இது பிரசங்கமே முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அதுதான் விளக்கம். ஆனால் இதில் எவ்வளோ சத்தியம் ஆண்டவர், அதான் அவருடைய அருமை. பிரசங்கம் வந்து எவ்வளோ சிம்பிள், எவ்வளோ அருமை, எவ்வளோ அழமான சத்தியங்கள் அது அவர் ஆண்டவர் சொல்லி தராருன்னு பார்ப்போம். இதில் வந்து பல சத்தியங்கள் இருக்கு, பல சத்தியங்கள் இருக்கு, ஆனால் ஒரு மையமான சத்தியம் என்ன அப்படின்னு நம்ம கேட்கணும். ஒன் திங், பல சத்தியங்கள் என்ன, ஒரு சத்தியம் என்ன இதுல பார்க்கலாம்னா, இது மையமானது இல்லை, ஆனால் ஒன்று என்ன இதுல சொல்லுது, அந்த வலை விரிக்கிறது, ஒரு திரளான வலைய விசாலமாக விரிக்கிறது என்ன காட்டுது, தேவனுடைய ராஜ்யம் இந்த உலகம் பண்ணக்கூடிய கடல்ல சமுத்திரம் வந்து எப்பவும் புறமதஸ்தர்களுக்கு வேதத்துல ஒரு அறிகுறியா இருக்கு. எல்லா தேசங்களுக்கும் ஆண்டவர் ஒரு ஊருக்கு போக சொல்லல, எல்லா தேசங்களுக்கும் போய் அவர்களுக்கு சுவிசேஷம் சொல்லி அவர்களை சீஷர்களாக்குங்கன்னு. உலகம் எங்கும் இது விரிக்கப்படும், எல்லா விதமான மீனும் பிடிக்கப்படும். பாருங்களேன், எல்லா விதமான மீன், ஒரு கொக்கி தூண்டில் போடுறது இல்ல, இந்த பெரிய மீன் தான் கிடைக்கணும்னு காஸ்பல்ல சொல்லக்கூடாது. நம்ம ஒரு வலை போடணும், எவ்வளோ பேர் அதில் வரணுமோ வர்றதுக்கு, பட்சபாதம் பார்க்காம எல்லா மனிதர்களுக்கும் நம்ம காஸ்பல் சொல்லணும். ஃப்ரீ ஆஃபர் ஆஃப் காஸ்பல். ஆண்டவர் யாரை கூப்பிடுவார், யாரை தெரிந்து கொண்டிருக்கிறார், அதெல்லாம் நம்ம வேலை இல்லை. போன வாரம் ஒரு பிரதர் கிட்ட ரொம்ப வாக்குவாதம், ஃப்ரீ ஆஃபர் ஆஃப் காஸ்பல்லுங்க, எலக்ட் தெரிந்து கொண்டவர்கள், தெரிந்து கொள்ளாதவர்கள் அவங்க இவங்க அப்படின்ட்டு இருந்தார் பிரதர். அந்த பாஷையே நாங்கள் பேசுறது இல்லை, அதெல்லாம் நம்புறோம். அது ஆண்டவர் சொல்றாரு, தெரிந்து கொண்ட தெரிந்து கொண்ட, நீங்க யார் அதெல்லாம் சொல்றதுக்கு, நீங்களே தெரிந்து கொண்டவங்களா உங்களுக்கு தெரியுமா? அதுல நம்ம வந்து பெருசா பேசிட்டு இருக்க கூடாது, ஆனா நம்ம யோசிச்சு பார்க்கணும். இந்த காஸ்பல் வந்து எல்லாருக்கும் கொடுக்கணும், யார் அவர் கூப்பிடுவார் யார் கூப்பிடலன்னு தெரியல. விலவசமாக விசாலமாக சுவிசேஷ ராஜ்யத்தின் சுவிசேஷம் எல்லா தேசங்களுக்கும் போகணும், அதுல எந்த பாகுபாடு இல்லாம அது ஸ்ப்ரெட் ஆகணும். ஆனா அது இந்த உண்மையினுடைய மைய கருத்து இல்லை. ஏற்கனவே அது ஆண்டவர் சொல்லிட்டாரு, இந்த விதை விதைக்கிறவ வந்து நல்ல நிலத்துல மட்டுமா விதைச்சாரு, முள்ளூர்ல கற்பாடு எல்லா இடத்துலயும் விதைச்சார், இலவசமா விதைச்சார். அதே அந்த சத்தியம் அங்கேயே பார்க்கணும், பாகுபாடு இல்லாம. இன்னொன்னு வந்து இந்த வலையில கெட்ட மீனும் வரும், நல்ல மீனும் வரும். கெட்ட மீனுன்னா அந்த யூதர்களுக்கு வந்து லேவியராமோ 11:9-12 எந்த மீனுக்கு அந்த ஸ்கேல்ஸும் ஃபின்ஸும் அது விறக்க பறக்கிற மாதிரி இருக்கோ அது மட்டும்தான் கடல்ல இருக்கிறத அவங்க சாப்பிடணும், அதுதான் சுத்தமான ஆகாரம். மற்றது எதுவுமே அவங்க சாப்பிடக்கூடாது. இப்போ மீன் கடையில் விற்கிறதெல்லாம் நிறைய சாப்பிட மாட்டாங்க, ஒருவேளை ஸ்குவிட் எல்லாம் அவங்க சாப்பிட மாட்டாங்க போல இருக்கு, அந்த மாதிரி இதெல்லாம் சாப்பிடாது. அன்கிளீன் ஃபுட் அவங்களுக்கு, யூதர்களுக்கு வெறும் இப்படித்தான். அது யூத இதில் படி பார்க்கலாம். இன்னொன்று, அந்த வியாபாரம் செய்யறதுல சில மீனுங்கள்லாம் விலை போகாது, சில இதெல்லாம் யூஸ்லெஸ், அந்த மாதிரி தூக்கி போட்டு நிறைய பார்த்துருக்கோம் கடல்ல, இருக்குங்களா? அந்த மாதிரி கெட்ட மீன் இருக்கலாம், அப்படி போடலாம். எப்படி இந்த வலை கெட்ட நல்ல மீன் மாத்திரம் இல்லை, கடல்ல இருக்கிற எல்லா விதமான கண்டது கடைய எல்லா மீன்களும் வாரிக்கொண்டு வருகிறதோ, சுவிசேஷம் அப்படித்தான் செய்யும். தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷம் அப்படித்தான் செய்யும். அதை நம்ம பார்க்கறோம் இன்னைக்கு, அது எவ்வளவு உண்மை யோசிச்சு பாருங்க. காஸ்பல் போய் எல்லா உண்மையான ஆளுங்களையா பிடிச்சிட்டு வந்திருக்கு, நல்ல மீன்களை மாத்திரம் இருக்குன்னு சொல்ல முடியுமா? எத்தனை வெரைட்டிஸ், எத்தனை பேர், எத்தனை வகையான மக்கள். சில பேர் இயேசுடைய அற்புதத்தை பார்த்து மயங்கி வராங்க. நமக்கு சுகம் உடம்பு சரியில்லைனா அவர் நல்ல டாக்டர், நமக்கு அற்புதம் செய்வார்னு இயேசு பின்னாடி வராங்க. சில பேர் அவருடைய டீச்சிங்கை கேட்டு வராங்க. சில பேர் அவருக்கு எவ்வளோ மனதுருக்கம் இருக்கு, எவ்வளோ கஷ்டப்படுறவங்களை எவ்வளோ கவனிக்கிறார், அவருடைய மனதுருக்கம், எவ்வளோ எஜுகேஷன், எவ்வளோ ஹார்ட்டு, இல்லைங்களா? வகை வகையான மக்கள் இயேசுக்கு கவரப்படுறாங்க, வெரைட்டிஸ். அந்த இதில் ஆக்டோபஸ்ஸு, ஸ்குவிட்டு, அந்த கடல் இது என்னென்னவோ வர மாதிரி, ஷெல்லு அதெல்லாம் வர, அந்த மாதிரி வகை வகை வெரைட்டிஸாக வலையில் வருது. எவ்வளோ விதங்கள், எவ்வளோ வகைகள். நம்ம மக்கள்கிட்ட பார்க்கும்போது பேசும்போதும் பார்த்தீங்கன்னா, இப்போல்லாம் சில பேர்லாம் மீட் பண்ணுறோம், ரெகுலராக வராங்க, வகை வகையா இருக்கிறாங்க, எதுக்கோ இயேசுகிட்ட வந்திருக்கா, விசித்திரம். நீங்க நம்பலன்னா நம்ம ஊரே எடுத்து பாருங்க, ஒரு கார் எடுத்துட்டு சுத்தி போய் பார்த்தோம்னா எத்தனை காலேஜஸ், கிறிஸ்டியன் காலேஜஸ் எத்தனை இருக்குது, கிரைஸ்ட் காலேஜ் இருக்குது, செயின்ட் ஆன்ஸ் காலேஜ் இருக்குது, குட்வில்லு, பிஷப் காட்டன், ஹாஸ்பிட்டல்ஸ் எத்தனை, இதெல்லாம் சர்ச்சஸ் இல்லை, இதெல்லாம் ஹாஸ்பிட்டல்ஸ், பேப்டிஸ்ட் ஹாஸ்பிட்டல், சிஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல், விக்டோரியா ஹாஸ்பிட்டல், பிலோமினா. ஊழியங்கள் எத்தனை, இயேசு அழைக்கிறார், இயேசு விடுவிக்கிறார், இயேசு ஆசீர்வதிக்கிறார், ஏஞ்சல் டிவி, எவ்வளவு வெரைட்டிஸ் இந்த வலை என்னன்னா மாதிரி மீன்கள் எடுத்துட்டு வந்திருக்கு பாருங்களேன், வகை வகையாக. இயேசு என்ன சொல்றாரு, எத்தனையோ சில பேர் தப்பான காரணத்துக்கு இயேசு கிட்ட வந்திருக்காங்க, பல இயேசுடைய குணங்களை பார்த்து இயேசுடைய காரியங்களை பார்த்து, எவ்வளவு இயேசுடைய பேர்ல எஜுகேஷன், சோசியல் சர்வீஸ் எத்தனை வகையான ஊழியங்கள் நடந்திருக்கு பாருங்களேன். ஆனா இதுல என்ன சொல்றாரு, அவர் ஒரு போதகராக, என்னுடைய ராஜ்யம் இந்த மாதிரி பலத வலைய கொண்டு வந்தாலும் அதுல எல்லாமே நல்ல மீனா இருக்காது, வெரைட்டிஸ் இருக்கலாம், பல வகைது வலை போய் இழுத்துட்டு வரலாம், அதுல எல்லாமே நல்ல மீனா இருக்காது. அதை கடைசியில செப்பரேட் பண்ற ஒரு நாள் வரும். இப்ப எல்லாரும் வலைக்குள்ளத்தான் இருப்பாங்க, எல்லாரும் வலைக்குள்ளத்தான் இருப்பாங்க, ஒரு நாள் வரும். அந்த நாள்ல அவர் என்ன செய்வாரு, இயேசு கிட்ட இயேசு பேரை சொல்லிட்டு இருக்கிறவங்க எல்லாம் நல்ல மீன் இல்ல, ஒரு நாள் வரும் கர்த்தாவே கர்த்தாவே நியாய தீர்ப்பு நாள் அவர் சொல்லுவாராம். மத்தேயு 7:21 கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொல்லுகிறவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது இல்ல. யார், என் பிதாவின் சித்தம் என்ன, ஆண்டவரே உங்களுடைய நாமத்தில் நாங்கள் அற்புதம் செய்தோமே, பேய் பிடிச்சவங்களை விரட்டணுமே, எவ்வளவு வியாதிகள் இருந்தவர்களை சொஸ்தமாக்கணுமே, பேய்களை விரட்டணுமே, உன் நாமத்தில் எத்தனையோ காரியங்களை செய்தோமே, உங்களை யார் என்று நான் தெரியவே தெரியாது, யார் நீ, என் பேர்ல யா நீ அதெல்லாம் செஞ்சுட்டு இருந்த, என் பிதாவின் சித்தத்தை செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் இருப்பான். பிதாவின் சித்தம் என்ன, எதை எடுத்தாலும் இதுல என்ன போட்டிருக்குது, ஆண்டவர் இதன்படி செய்யணும், எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அது செய்யக்கூடாது, இது என்ன போட்டிருக்கு அதன்படி செய்யணும், பிதாவின் சித்தத்தில் செய்கிறவனே. இது இன்னொரு பாடம், வகை வலை வந்து பலவிதமான மீன்களை வெரைட்டிஸ் அதை ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, பலவிதமா இருக்கிறாங்க, பலவிதமான இயேசு இதுதானே சொல்லிருக்கீங்க, எதோ செய்யறீங்க, பல விதமா இருப்பாங்க வலையில இருப்பாங்க, அத சொல்ற பாருங்களா, அது இன்னைக்கும் உண்மையா நடந்திருக்கிறத பாக்கிறோம். ஓகே, இந்த ஓமையும் நம்ம இந்த சத்தியமும் பல ஓமையில இருக்கு, இந்த வித விதைக்கிற ஓமையிலையும் ஒரே மாதிரியா இருந்தாங்க எல்லாம், வலியர்கள இந்த கெட்டதும் நல்லதும் இருக்கும்ன்றது கோதுமையும் கலை ஓமையத்தையும் நம்ம பார்த்து முடிச்சுட்டோம் இல்லைங்களா. ஆனா அது வளரும், எல்லாத்தையும் போய் இழுத்துட்டு வரும், கடுகு வித மாதிரி புளித்த மாதிரி வளரும் எல்லாம் பார்க்கணும். ஆனா இந்த ஓமையினுடைய பிரதான சத்தியம் என்ன, நான் காலையில இங்கிலீஷ்ல கேட்டேன், ஒருத்தர் அது கரெக்டா பதில் சொன்னாங்க, தமிழ்ல கேட்டு பார்ப்போம், உங்களுக்கு யாருக்காவது கெஸ் பண்ண முடியுமா, இதுல இருக்கிற பிரதான சத்தியம் என்ன, எங்களுக்கு தெரியாது ஐயா, நீங்களே சொல்லி விடுங்கள். ஓகே, சிம்பிள், ஆண்டவரே அதுல போட்டிருக்கு, அதுல போட்டிருக்கு, நீங்க ஒருவேளை இதுக்கு வர்றதுக்கு முன்னாடி வீட்டுல படிச்சுட்டு வந்திருந்தா ஒருவேளை சொல்லியிருக்க முடியல. 49 வேற எதை பத்தியும் ஆண்டவர் வலியுறுத்தல, ஒரே ஒரு பாயிண்ட் வலியுறுத்துறார் பாருங்களேன், என்ன 49, அப்படியே எப்படி இந்த வலை புடிச்சிட்டு வந்து கரையில இழுத்து எல்லாம் செப்பரேட் ஆச்சோ அப்படியே உலகத்தின் முடிவிலே நடக்கும், தேவ தூதர்கள் புறப்பட்டு நீதிமான்களின் நடுவில் இருந்து பொல்லாதவர்களை பிரித்து, கவனிங்க பிரித்து, அது முக்கியமான வார்த்தை, அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றார். இது ஒண்ணுதான் ஆண்டவர் விளக்கித்தரார், இது ஒண்ணுதான் ஆண்டவர் வலியுறுத்துறார். இந்த ஓமையில இருந்து அவர் வலியுறுத்துறது ரெண்டு காரியம், அந்த ரெண்டு வசனத்துல ரெண்டு காரியத்தை வலியுறுத்துறார், என்ன, கடைசியில ஏற்படுகிற பிரிவினை, இப்போ வலையில எல்லா விதமானதெல்லாம் இருக்கலாம், கடைசியில ஒரு பிரிவினை, எதுக்கு அந்த பிரிவினை, நியாய தீர்ப்புக்காக ஒரு பிரிவினை ஏற்படும், ரெண்டாவதாக அந்த பிரிவினை ஏற்பட்டு கடைசியில துன்மார்கர்களுக்கு வருகிற, பொய் நாடகம் போடுகிறவர்களுக்கு வருகிற நியாய தீர்ப்பு தண்டனை, இது ரெண்டு தான், முதலாவது நியாய தீர்ப்புக்கு பிரிவினை பாருங்க அந்த வசனத்துல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். இதுக்கு முன்னாடி கோதுமையும் கலைகளும் ஓமையில அந்த பிரிவினை பத்தி ஆண்டவர் பேசினார், பேசும்போது அந்த கோதுமையா இருக்கிறவர்களுக்கு என்ன ஆகும், நீதிமான்கள் வந்து பிதாவின் ராஜ்யத்தில், 49:3 வசனத்தில் பிதாவின் ராஜ்யத்தில் அவர்கள் படிங்க, 43
அப்பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிப்பார்கள்.
நீதிமான்கள் பிரகாசிப்பார்கள், ஆனா துன்மார்கள் அழிவார்கள். அதுல சொல்ற ரெண்டுக்கும் என்ன நடக்கும், ஆனா இந்த ஓமையில நீதிமான்களுக்கு என்ன நடக்கும் சொல்றதே இல்ல. பாருங்களேன், நல்ல மீனுக்கு என்ன நடக்கும் சொல்றதே விளக்குறதே இல்ல, ஆனா அந்த கெட்ட மீனுக்கு என்ன நடக்கும்ன்றதான் விளக்குறார். ஏன் அதைத்தான் இங்க வலியுறுத்துறார். அதுதான் அவருடைய பிரதானமான சத்தியம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். ஆண்டவர் வந்து இந்த ஓமையில் ஒரு பயங்கரமான ஒரு எச்சரிக்கையை கொடுக்கிறார், எச்சரிக்கையை கொடுக்கிறார். அப்போ தேவ தூதர்கள் வந்து துன்மார்களை நீதிமான்களிடத்திலிருந்து பிரித்து அவர்களை அக்கினி சூளையில் போட்டு அந்த அழுகையும் பற்கடிப்பும் இருக்கும். ஆகவே இந்த ஓமையினுடைய பிரதான சத்தியம் என்ன, இந்த ஓமையினுடைய பிரதான சத்தியம் இது எல்லாத்தை விட கடைசியாக கிளைமேக்ஸா வருகிற ஓமை பிரதானமாக இதுல ஆண்டவர் என்ன சொல்றாரு, உங்களையும் என்னையும் சபையில இருக்கிறோம் வலைக்குள்ள இருக்கிறோம்னு சொல்லுகிற உங்களையும் என்னையும் எனக்கும் ஒரு பெரிய சீரியஸான ஒரு எச்சரிக்கையை கொடுக்கிறார். ஒரு வார்னிங், ஒரு எச்சரிக்கை, அவசரமான எச்சரிக்கை. இதெல்லாம் இப்படி ஆயிட்டு இருக்கும் போது, கடைசியில இப்படித்தான் முடியும் போது, காலம் இருக்கும் போது, இப்ப நேரம் இருக்கும் போது நீ எங்க இருக்கிறன்னு உன்னை சோதிச்சுப்பார். அதான் பிரைமரி வலியுறுத்துதல். நீ வலையில இருக்கிறன்றதுனால நீ நல்ல மீனா இருந்துட முடியாது. ஏன், இந்த வலை கண்டது கடையது எல்லா குப்பை கிப்ப பாட்டில் செருப்பு எல்லாத்தையும் இழுத்துட்டு வர்றோம். இந்த வலை, இந்த வலைக்குள்ள வந்துட்டேன்னு சொல்லி நீ நல்ல மீனா நினைச்சிடாத. நீ நல்ல மீனான்னு ஆராய்ந்து பார், நகராய்ந்து பார். அதான் பிரதானமாக ஒரு முக்கியமான ஒரு வலியுறுத்துதல். இந்த ஓமை ரொம்ப முக்கியமான ஓமை. இது கடைசியா வருகிற ஓமை மாத்திரம் இல்ல, இத்தனை சத்தியங்கள் கேட்ட நமக்கு ஒரு ஒரு நடைமுறைக்கு ஒரு பிராக்டிக்கலாக அவசரமாக சபையில இருக்கிறோம் சப மக்கள் இயேசுவை அறிந்தவங்கன்னு சொல்லுகிற நமக்கு ஒரு தீவிரமான எச்சரிக்கை, ஆண்டவர்கிட்ட இருந்து வருகிற எச்சரிக்கை. நாம் இயேசுடைய ராஜ்யத்தினால் இழுக்கப்பட்டிருந்தால் நேரம் இருக்கிறதுக்குள்ள நாம் உண்மையாகவே அவருடைய ராஜ்யத்தின் மக்களா என்பதை சோதித்தறியும்படி ஒரு எச்சரிக்கை. யோசிச்சு பாருங்க, உண்மையான கிருபையின் கிரியை எனக்குள்ள நடந்திருக்கா, நம்மளை சோதிச்சு பார்க்கணும். ஏன்னா வலையில் இருக்கிறவர்கள் எல்லாம் நல்ல மீன் அல்ல, வலையில் இருக்கிறவர்கள் எல்லாம் நல்ல மீன் அல்ல. யோசிச்சு பாருங்க, அதைத்தான் அவர் சொல்ற. கெட்ட மீன் யோசிச்சு பாருங்க, நீ ஒருவேளை நல்ல மீனா இல்லாம வலையில் இருந்துகிட்டு கடைசியில கரைக்கு இழுக்கப்பட்டுனா அதோ கதி, உன் கதி அதோ கதி. ஏன், இந்த வாழ்க்கை இந்த இயேசு வருகை முதல் வருகையிலிருந்து ரெண்டாவது வருகம் வாழ்நாள் எல்லாம் இந்த காலகட்டம் எல்லாம் உன் ஆயுசு முழுவதுமாக ஆண்டவர் நல்லதையும் கெட்டதையும் ஒன்னா சகிச்சுக்க திட்டம் கொண்டிருக்கிறார். நீ கெட்டதா இருந்தாலும் உனக்கு தெரியாத இருக்கலாம், நீ பரலோகத்துக்கு போவாம நரகத்துக்கு போகிறவனா இருந்தாலும் இந்த ஆயுசு முடிகிற அளவுக்கு நீ உணராம இருக்கலாம். அதை உணர வேண்டியது, சோதிக்க வேண்டிய நேரம் இப்பதான், இப்பதான். இப்போ அதை ஆனஸ்டா நீ சோதிச்சு பார்க்கலன்னா ஒருவேளை உன் நிலைமை உனக்கே தெரியாம போயிடலாம். ஆண்டவர் அதை வெளிப்படுத்த மாட்டார். இப்போ நல்லதையும் கெட்டதையும் ஒன்னா போட்டு தான் அவர் இழுத்துட்டு போறது. நீ நல்ல மீனா, வலையில் இருப்பதெல்லாம் நல்ல மீன் ஆகிவிடாது, நல்ல மீன் ஆகிவிடாது. ஒரு காலம் வருகிறது, பிரிவினையின் காலம், பிரிக்கிற காலம், தவிர்க்க முடியாத பிரிவினை வரப்போகுது. அங்க நீ எங்க நிற்ப, அது வரப்போகுது. அதை கவனிச்சு பாருங்க. அந்த படத்தையும் ரொம்ப பயங்கரமா எழுதியிருக்கிறார். அந்த உதாரணத்தையும் யோசிச்சு பாருங்க, எவ்வளவு படமா அதை கற்பனை பண்ணி பாருங்க. அந்த வலை போடப்படுது, இந்த உலகம் என்னக்கூடிய சமுதிரத்தில் வலை போடப்படுகிறது. அது கண்ணில் தெரியறதில்ல, என் ராஜ்யம் கண்ணில் தெரியறதில்ல. மனிதர்கள் பார்க்கிற மாதிரி என் ராஜ்யம் இல்லை, ஆனால் என் ராஜ்யம் கண்ணில் தெரியாம அந்த வலை போடும் போது மீன் என்ன நினைக்குது, அப்படியே கப்பல் வருது, மீன் வலை கொஞ்சம் தொடுது, வலை அந்த மீன் என்ன பண்ணுது, அதுலேருந்து தப்பணும்னு சொல்லி முன்னாடி துள்ளி குதிச்சு ஓடுது. சுதந்திரமா இருக்கலாம், ஆனால் துள்ளி குடி தொடங்க போது துள்ளி குடிச்சு ஓடி ஓடி அது என்ன நினைக்குது, நான் சுதந்திரமா ஓடுறேன்னு தனக்கே தெரியாம அந்த வலைக்குள்ள கரை பக்கம் வருது. கடைசியில கரைக்கு இழுத்துட்டு வரப்படுகிறது. பாருங்களேன், இழுத்துட்டு வரப்படுகிறது. அதே மாதிரிதான் மனிதர்கள் இந்த உலகத்தில் நாம் சுதந்திரமா இருக்கிறோம். நியாய தீர்ப்பு பத்தி எல்லாம் நான் ரொம்ப இப்ப யோசிக்க மாட்டேன். அது தொடுது, காஸ்பல் வந்து தொடுது. நீ ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு போக போறிய, நீ எங்க போக போற அதை யோசிச்சு பாரு. இல்ல, அதை பத்தி யோசிக்க மாட்டேன், என் இஷ்டத்தின்படி செய்வேன் அப்படின்னு சுதந்திரமா சுதந்திரமா என்ன நான் ஆராயும, நான் எங்க இருக்கிறேன், எங்க போயிட்டு இருக்குது என் வாழ்க்கை, இப்பெல்லாம் பார்க்க மாட்டேன்னு நினைச்சுக்கிட்டு நான் தூரம் தூரம் போறேன்னு நினைச்சுக்கிட்டு அந்த வலை கிட்ட இருந்து, ஆனா நியாய தீர்ப்பு கிட்ட 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 எனக்கு அந்த வலை இழுத்துட்டு வர்றதுன்னு தெரியாம இருக்கு, இழுத்துட்டு வரேன்னு தெரியாம இருக்குது. மக்கள் வந்து மெதந்துகிட்டு இருக்காங்க சுதந்திரமாக இந்த விசாலமான வாழ்க்கை, சமுத்திரம்ன்ற வாழ்க்கையில், ஆனா கண்களுக்கு காணாத நியாய தீர்ப்பின் வலை அவர்களை எல்லோரையும் நித்தியம் என்ற கூடிய கரைக்கு இழுத்துக்கிட்டு வருதுன்றத அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மீனுக்கு தெரியுமா வலை தன்னை கரைக்கு இழுத்துட்டு போகுதுன்னு? தெரியவே தெரியாது. அது நினைக்குது சுதந்திரமா போறோம் இதை பத்தி யோசிக்காமன்னு. ஆனா எவ்வளவு தூரம் அந்த வலைகிட்ட இருந்து போதோ அவ்வளோ கிட்ட கரை நித்தியம்ன்ற கடைக்குள்ள வருது. ஆனா அந்த கரைக்குள்ள ஒரு நாள் அந்த மீன் வந்து இடிக்கும் போது என்ன ஆகுது? துள்ளி குதிச்சு மூச்சடிக்க விடாம திருப்பியும் கடல்ல ஓடலாமான்னு பார்த்து துள்ளுற மாதிரி ஒரு நாள் மனிதர்கள் நித்தியோன்ற கரைக்குள் வரும்போது இப்படித்தான் துள்ள போறாங்க, இப்படித்தான் துள்ள போறாங்க. இன்னும் போறேன், இன்னும் தூரம் போறேன், இன்னும் தூரம் போறேன்னா திடீர்னு ஒரு நாள் நித்தியம்ன்ற கரையை இடிப்போமே. அப்ப அந்த மீன் துள்ளி குதிச்சு கதற மாதிரி, கதறி 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 தன் உயிர் அமைதலா அழியிற மாதிரி இந்த மனிதர்களுடைய வாழ்க்கை அப்படித்தான் ஒரு நாள் திடீர்னு தாங்களை ஆராயம, தாங்க எங்க இருக்கிறாங்க, எங்க போயிட்டு இருக்கிறாங்கன்னு தெரியாம நியாய தீர்ப்புல இருந்து தூரம் ஓடுறேன்னு நினைச்சுக்கிட்டு நியாய தீர்ப்பை நோக்கி ஓடுகிறாங்க, கரையை நோக்கி ஓடுகிறார்கள். திடீர்னு கரையில விழிச்சுக்குவாங்க, துள்ளி 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 இரண்டாவது மரணத்தில் நித்தியமா அழிவாங்க. அதுதான் நிலைமை, அதுதான் நிலைமை. அப்படிதான் மனிதர்கள் குருடா இந்த வாழ்க்கையில் சுதந்திரமா வாழ்றோம், என் இஷ்டத்தின்படி வாழ்றோம், இஷ்டத்தின்படி வாழ்ற முட்டாள்தனமாக வலை அவங்களை இழுத்துக்கிட்டு இருக்கு நித்தியத்து பக்கம், நித்தியத்தின் கரைக்கு நோக்கி அவங்களை இழுத்துக்கிட்டு இருக்குன்னு தெரியாம நான் சுதந்திரமா ஓடுறேன், நியாய தீர்ப்பு எண்ணம் கிட்ட வர வர தூரம் ஓடுறேன். ஆனா அவங்களுக்கு அறியாம, அவங்களை அறியறாங்களோ இல்லையோ, வலை அவங்களை இழுக்குது கரைப்பக்கம், இருக்குது கரைப்பக்கம். கடவுளை பார்க்க முடியல, தேவராஜ்யத்தின் மதிப்பு இப்ப தெரியல, தேவராஜ்யம் எவ்வளவு முக்கியம் அதை பார்க்க முடியல, என் இஷ்டத்துக்கு வாழ்ற, என் வாழ்க்கை என் இஷ்டம்னு வாழ்ற மக்கள் ஒரு நாள் நியாய தீர்ப்பை பத்தி மிரட்டப்படும் போது, அந்த மீன் வாழ்ல எப்படி வளர்த்தடும் போது துள்ளி ஓடுதோ பயந்துகிட்டு அதே மாதிரி ஓடுறாங்க. ஆனா தப்பிக்க முடியாதபடிக்கு தவிர்க்க முடியாத நியாய தீர்ப்புக்கு அந்த வலையை அவளை இழுத்துட்டு வரத்தான் செய்யும். எவ்வளோ தூரம் ஓடுறாங்களோ அவ்வளோ கிட்ட வராங்க நியாய தீர்ப்புக்கு. ஒரு நாள் இழுக்கப்படுவார்கள். இம்பர்செப்டிவ், அந்த மீனுக்கு அந்த வலை இருக்கிறதே தெரியாது, சரிங்களா? அதே மாதிரி நியாய தீர்ப்பின் வலை நம்ம சுற்றி இழுக்குதுன்னு நமக்கு தெரியவே தெரியாது. அப்படித்தான் நம்ம நினைக்கிறோம், தூரம் போகலாம், சுதந்திரமா இருக்கலாம், சுதந்திரமா இருக்கலாம்னு போகிறோம். ஆனால் அது நம்ம கிட்ட கரைகிட்ட கூட்டு போகுதுன்னு தெரியும். அமைதலாக அமைதலாக இந்த வலை காலம் என்ற சமுத்திரத்தில் நம்மளை எல்லா மனிதர்களையும் நித்தியம் என்ற கரைக்குள் தவிர்க்க முடியாத பிரிவினைக்கு நம்மளை இழுத்து கொண்டு போகிறது. அதைத்தான் இந்த ஓமையில் பார்க்கணும். நிச்சயமாக அது எல்லாரையும் கவரும், ராஜ்யம் எல்லாரையும் இழுத்துட்டு வரும் கரைக்குள்ள. அங்க வந்து ஒன்றும் பண்ண முடியாது. மீன் அங்க வந்து ஏதாவது பண்ண முடியுமா? ஒன்றும் பண்ண முடியாது. அறியாம ஐயோ எப்படி மாட்டிக்கிட்டேனே துள்ளி குதிச்சு, டூ லேட் டூ லேட், அங்க ஒன்னும் பண்ண முடியாது. அங்க பிரிவினைக்காக ரெடி ஆகணும், பிரிவினை ஏற்படும். அதைத்தான் ஆண்டவர் ஒரு காரியத்தை இந்த ஓமையில அவர் வலியுறுத்துறது, வேற எல்லாத்த பத்தியும் எதுவும் சொல்லல, அதை ஒண்டித்தான் சொல்றார். துன்மார்களுக்கு என்ன நடக்கும்? அவங்களை அறியாம தேவராஜ்யத்தின் நியாய தீர்ப்பின் வலை அவங்களை இழுத்து 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 கொண்டு வரப்போகுது, இழுத்து. அதனாலதான் வலை வலை யோசிச்சு பாருங்க. இல்ல, நியாய தீர்ப்புல என்ன நடக்கும் எல்லா டீட்டெயில்ஸ் இல்லைனாலும் அந்த நியாய தீர்ப்பை பத்திய வார்த்தை தான் 39வது வசனத்துல அந்த பிரிவினை யார் செய்வாங்க? தேவ தூதர்கள். 41வது வசனத்திலையும் பார்க்கிறோம், அந்த களைகளையும் கோதுமையும் பிரிக்கிறவர்கள் தேவ தூதர்கள். மத்தேயு 24லையும் அவர்கள் தேவ தூதர்களோடு சகல வல்லமையோடு வருவார் வருகிற நாளில், 25வது வசனத்தில் எல்லா ஜாதிகளும் தனக்கு முன்பதாக நிற்கும், அவர் பிரிப்பார் பிரித்து என்ன நடக்கும், தன்னுடைய வலது பார்சத்தில் இருக்கிறவர்களை பார்த்து என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே உலக தோட்டத்திற்கு முன்பதாக உங்களுக்கு ஆயத்தம் பண்ணுகிற ராஜ்யத்தை சுதந்திரிக்க வாருங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே. ஆனா லெப்ட் ஹேண்ட்ல பிரிச்சு அவங்களை பார்த்து என்ன சொல்லுவாரு, சபிக்கப்பட்டவர்களே என்னை விட்டு அகண்டு போங்க, என்னை விட்டு அகண்டு போங்க. எங்க போகணும், நித்தியமான அக்கினிக்குள் போங்கள், பிசாசுக்கும் அவனுடைய தேவதூதனுக்கும் ஏற்படுத்தின நித்திய அக்கினிக்குள் போங்கள் அப்படின்னு. யோவான் 5வது அதிகாரத்துல ரெண்டு விதமான நியாயத்துக்கு எல்லாருக்கும் உயிர் தெளிதல் இருக்கு, உங்களுக்கு தெரியுமா, எல்லாருக்கும் உயிர் தெளிதல் இருக்கு. இந்த திப்பு சுல்தான் அவருடைய சொந்தக்கார எல்லாரையும் ஒரு சிமெட்ரி கட்டி வச்சிருக்காரு மைசூருக்கு போற வழியில். நாங்க போய் பார்த்துட்டு இருந்தோம், அப்போ அவரும் எந்திரிப்பார், எல்லாரும் எந்திரிப்பாங்க, எல்லாரும் எந்திரிப்பாங்க. சில பேர் ஜீவனுக்காக உயிர் தெழுவார்கள், சில பேர் ஆக்கினைக்காக, நித்திய ஆக்கினைக்காக உயிர் தெழுவார்கள், பிரிவினை வரும். ஆகவே இந்த ஓமையினுடைய மைய சத்தியம் என்ன, முதலாவது நியாய தீர்ப்புக்காக பிரிவினை, முதலாவது அதை பார்க்கிறோம். அந்த பிரிவினை நடக்கும், அந்த பிரிவினை நடந்து என்ன நடக்கும், இன்னொரு சத்தியம் இது, இந்த ஓமை ஆண்டவர் நரகத்தை பத்திய எச்சரிக்கை கொடுக்கிறார். நீ காண்டி வலையில் இருக்கிறன்னு கேர்லெஸ்ஸா இருந்து என்ன, நான் சர்ச் மெம்பருங்க, நான் ஞானஸ்தானம் எடுத்தாச்சுங்க, நானும் பேப்டிசம் எடுத்துட்டேன், நானும் ஒரு சர்ச் மெம்பர். உண்மையாகவே உனக்கும் இயேசுக்கும் உறவு இருக்கா, உண்மையாகவே கிருபையின் வேலை உனக்குள்ள இருக்கா, உண்மையாகவே ராஜ்யத்தின் பிள்ளையான்னு நீ சோதிச்சு பார்க்காம, நானும் வலை, ஏன் இந்த வலை கண்டதையும் கடிதையும் கொண்டு வரோம், நீ ஏன் கெட்ட மீனா இருக்கக்கூடாது, நீ நல்ல மீனான்னு இப்போ ஆராய்ந்து பாரு, இல்லைன்னா நீ போற இடத்த பார். நரகத்தை பத்தி வார்னிங் கொடுக்கிறார், நரகத்தை பத்தி வார்னிங் கொடுக்கிறார். சில பேர் ஒருத்தர் எழுந்து சொன்னார், நீங்க என்னங்க எப்ப பார் நரகம் நரகம் பாவோன்னிக்கிட்டு, ஏசு எவ்வளவு அன்பா பேசினார், எவ்வளவு ஆறுதலா பேசினார், நீங்க என்னங்க எப்ப பார் நரகம் நரகம்னிக்கிட்டு. அவங்க நான் சொன்ன உங்களுக்கு அறியாமை தான், பைபிள்லயே எல்லா போதகர்களை விட ரொம்ப நரகத்தை பத்தி பேசினவர் இயேசு தான், தெரியுமா உங்களுக்கு, எல்லா போதகர்களும் ஒன்னா சேர்த்தாலும் இயேசு எந்த அளவுக்கு சொன்னாரோ நரகத்தை பத்தி அவங்க எல்லாரும் சேர்ந்து சொல்லல. ஏன்னா அன்பு இருந்தா, உண்மையான அன்பு காருண்யம் இருந்தா நமக்கு எச்சரிக்கை கொடுப்போம். ஒன்னும் இல்லை, வாட்ஸ்அப்ல ஏதோ ஆயிருது, லிப்ட்ல போய் கீழே உழுந்துடுறாங்க, அந்த எஸ்கலேட்டர்ல போய் கீழே உழுந்துடுறாங்க, பிள்ளைங்க அந்த கார்ல உழுந்துடுறாங்க, நம்ம உடனே என்ன பண்றோம், நம்ம பிள்ளைகளுக்கு அனுப்புறோம், புருஷர்களுக்கு அனுப்புறோம், அவங்களுக்கு ஏதாவது ஆயிடக்கூடாதுன்னு வார்னிங் கொடுக்கறதுல. என்ன எப்ப பாரு மோசமான வீடியோஸ் அனுப்புற, ஏதாவது பாட்டு அனுப்பு, நான் கேட்கறோம். இல்ல இல்ல, அன்பு இருந்தா எச்சரிக்குவோங்க, ஆபத்திற்கு போய் மாட்டிக்காதன்னு எச்சரிக்குவோங்க. இயேசு எந்த அளவுக்கு அதை பத்தி அக்கறை இருக்கிறாரு, அன்பு இருக்குதுன்னா அன்பை பத்தி பேசினதை விட, பரலோகத்தை பத்தி பேசினதை விட நரகத்தை பத்தி ரொம்ப பேசினாரு. ஏன் அவர் அங்க நம்ம போவே கூடாது, அதை அனுபவிக்கவே கூடாது என்பதற்காகத்தான் தேவனா இருந்த போதும் மனிதனாக அவர் இறங்கி வந்தது. அதுக்கு போகக்கூடாதுன்றது தான் சிலுவையில் அந்த அளவுக்கு வேதனை அவர் அனுபவிச்சு நமக்காக ஒரு மீட்பு எடுத்து கொடுத்தது. நீங்க யாருமே அங்க போயிடக்கூடாதுன்னு தான் அந்த வேதனையை அவர் அனுபவிச்சது. எதுக்காக அவர் அவ்வளவு செஞ்சாரு, நரகத்துக்கு போகக்கூடாது, அதை எச்சரிக்கிறார், போயிடாத போயிடாதன்னு. அதனாலதான் அவர் அதிகமா அதை பத்தி பேசுறாரு, அதிகமா அதை பத்தி சொல்றாரு. அவர் சொன்ன வார்த்தைகள் ரொம்ப பயங்கரம். மத்தேயுல 23ல சொல்றாரு, பரிசேயர்களை பார்த்து, நரகத்தின் ஆக்கினையை எப்படி நீங்க தப்புவீங்க, எப்படி தப்ப முடியும், என்னை விட்டு ஓடுறீங்களே உங்களால எப்படி தப்ப முடியும். எல்லா பிரசங்கிகளை விட அதிகமாக இங்க பாருங்க என்ன சொல்றார் நரகத்தை பத்தி, அப்படியே உலகத்தின் முடிவில் நடக்கும். என்ன நடக்கும், கிருபையின் காலம் முடிகிற டைம், நான் வர்ற டைம், இப்ப டைம் தீமையோ நன்மையோ ஒன்னா வச்சிருக்கிறேன், மனம் திரும்புதல் நேரம், கிருபையின் நேரம் வந்தா இப்ப வந்துடும், மாறினா இப்ப மாறிடு, முடிவு காலத்துல முடியாது, கரைக்கு வந்த பிறகு ஒன்னும் செய்ய முடியாது. என்ன நடக்கும் ஆண்டவரே, அப்படியே உலகத்தின் முடிவில் நடக்கும். 49வது வசனம், தேவ தூதர்கள் புறப்பட்டு நீதிமான்களின் நடுவில் இருந்து பொல்லாதவர்களை பிரித்து, இப்ப வந்தா ஒட்டிக்கிட்டு இருக்கலாம், நீ இப்ப வேண்டா நீயும் விசுவாசின்னு சொல்லிக்கிட்டு இருக்கலாம், இப்ப வேண்டா நீயும் நாடகம் போடலாம், அப்போ ஒன்னும் உட்காந்து கேர்ஃபுல்லா பிரிப்பான். தேவ தூதர்களை ஏமாத்த முடியாது, நீ பாஸ்டரை இப்ப ஏமாத்தலாம், அவங்களை ஏமாத்தலாம், தேவதூதர்களின் ஏமாற்ற பிரிப்பாங்க. அப்ப பிரிவினை நடக்கும், அவர்களை அக்கினி சூளையிலே, இது கரெக்டான வார்த்தை இல்லை, இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்கு, they will cast them into the furnace of fire, தூக்கி எரிவாங்களாம். ஏன், நரகத்துல நடத்துவாங்கன்னு போடல, யாருமே சுயமா நரகத்துக்குள்ள போக மாட்டாங்க, கட்டாயப்படுத்தி தூக்கி போட்டாதான் போவாங்க, தூக்கி போட்டாதான் போவாங்க, தூக்கி போடும் கேஸ்டம் அக்கினி சூளையிலே போடுவார்கள். போடும்போது அங்க என்ன நடக்கும், என்ன மாதிரி சில பேர் நான் நரகத்துக்கு போயிருவாங்க, அங்க ஜாலியா இருக்கலாம் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்லா இருக்கும், சாங் எல்லாம் பாடலாம், அங்க போறவங்க எல்லாம் இதான் செய்வாங்க, இந்த பாட்டு தான் பாடுவாங்க. என்ன பாட்டு? அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும், இதான் ரியாக்ஷன். இந்த பாட்டு தான் அங்க நரகத்துல, அங்க அழுகையும் வேலி, எந்த சாவிட்லயும் இந்த அழுகையை பார்த்திருக்க மாட்டீங்க, அந்த மாதிரி அழுக. அதோடு இல்ல பற்கடிப்பு, பல்ல கடிக்கிற வேதனை. பற்கடிப்பு பல காரணத்துக்கு வரலாம், பைபிள்ல சில இடங்கள்ல பற்கடிப்பு வந்து கோபத்துல வரலாம், ஆத்திரத்துல வரலாம், யோ தேவானை பார்த்து அவர்கள் பற்கடித்தார்கள்னு வருது இல்லைங்களா. அந்த மாதிரி பல காரணத்துக்கு வரலாம் பற்கடிப்புனா. இன்னொரு சில நேரத்துல இத்தனை காலம் வலையில இருந்து நானோ ஒரு கிறிஸ்தவன் நினைச்சுக்கிட்டு, நானோ ஒரு இயேசுடைய ராஜ்யத்தின் புள்ளன்னு நினைச்சுக்கிட்டு, இயேசு திருப்பி திருப்பி கூப்பிட்ட, திருப்பி திருப்பி மனம் திரும்பி வா, இந்த உலகத்தை நம்பாத, இன்னைக்கு இருக்கிற உயிர் நாளைக்கு போயிரும், நித்தியத்தின் கரைக்குள்ள நீ வந்துருவேன்னு திருப்பி திருப்பி கூப்பிட்டாரு. ஆனா போயிடலாம் போயிடலான்னு நினைச்சு கை கெட்டினது வாய் கெட்டாம வலைக்குள்ள இருந்து வீணா போயிட்டனேன்னு மிஸ் பண்ணிட்டனேன்னு பற்கடிப்பு வருமே, ஐயோ நித்தியத்துக்கு மிஸ் பண்ணிட்டனே, அதான் பற்கடிப்பு, மிஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, வலையில இருந்தோ மிஸ் பண்ணிட்டனே, பற்கடிப்பாங்களாம், ஐயோ பற்கடிப்பாங்க, அக்கினி சூளை, ஏங்க அழுறாங்க, அழுகையும் பற்கடிப்பும். ஒருத்தர் சொல்றாரு இங்கிலீஷ்ல, அவர் சொல்றாரு ரொம்ப அருமையா, தமிழ்ல சொல்ல பாக்குற, நரகத்தை ஒருவராலும் விவரிக்க முடியாது, பூமியில் எந்த உதாரணத்தை கொடுத்தும் நரகத்தை விவரிக்க முடியாது, உயிரோடு இருக்கிற எந்த மனிதனுக்கும் நரகத்தினுடைய உண்மையான எண்ணம் புரியாது, எந்த பைத்தியம் பிடிச்ச மனுஷன் தன்னுடைய காட்டுத்தனமான பிரமையின் பைத்தியகாரத்தனத்திலையும் நரகத்தின் அகோரத்தை கற்பனை பண்ணி பார்க்க முடியாது, எந்த ஒரு மயக்க வெறியிலையும் வலிப்புலையும் எந்த மனிதனும் நரகத்தின் கொடுமையை உணர முடியாது, எவ்வளோ பயங்கரமான மூளையெல்லாம் அனல் பிடிச்சி போய் அதனோட கொடுமையெல்லாம் மனுஷன் உணர்றானோ, பைத்தியம் பிடிச்சி போய் ஃபுல்லு நர்வஸ் எல்லாம் வலி வந்தாலும், நரம்புகள்லாம் வலி எடுத்தாலும், நலகத்தில் இருக்கிற வேதனைகளுக்கு அது கொசுக்கடியாகத்தான் இருக்கும். இந்த உலகத்தில் எந்த கொடுமை கற்பழிப்பு கற்பழி உடம்பெல்லாம் சின்ன பின்னம் ஆக்கின காட்சிகள் நம்மளை எவ்வளவு அருவறுக்க வைக்குதோ, அதை விட அது நரகத்தின் வாசல் கிட்ட கூட வர முடியாது, அவ்வளோ பயங்கரம். இந்த உலகத்தில் இருக்கிற மிகுந்த திறமசாலி தன்னுடைய படத்துல தன்னுடைய வார்த்தைகள்ல எவ்வளவுதான் முயற்சி செய்து நரகத்தை விவரிக்க பார்த்தாலும் நரகத்தின் முனைக்கு கூட அவனால வர முடியாது. எழுதியிருக்கிறார் நரகம் எவ்வளவு பயங்கரம், உலகம் அங்கதான் போயிட்டு இருக்கு. நம்மள சில பேர் ஒவ்வொரு நாளும் வலை நம்மள அங்கத்தான் இழுத்துட்டு போயிட்டு இருக்கு, நமக்கு தெரியாம இருக்கலாம், நம்ம தூரம் ஓடுறோம், நரகத்துல இருந்து தூரம் ஓடுறோம் நினைச்சிட்டு இருக்கலாம், அந்த அங்கதான் போயிட்டு இருக்கிறோம். தேவ ராஜ்யத்தின் வலை நம்மளை அங்கதான் கொண்டு போகுது. ஒவ்வொரு மனுஷனுடைய தவிர்க்க முடியாத நேரம் வரப்போகுது, கரையின் நேரம் வரப்போகுது. ஒவ்வொரு நாளும் உலகத்துல 151,600 பேர் சாகுறாங்களாம் இல்லைங்களா, இன்னைக்கு எத்தனையோ வந்து செத்து இருப்பாங்க, நேற்று செத்து இருப்பாங்க, அவங்க எல்லாம் எத்தனையோ பேர் நரகத்துக்கு தான் போயிட்டாங்க. ரீசெண்டா பிஷப் காட்டன் பிரின்சிபல் மிலிட்டரி மேன் கேட்டான், பிரின்சிபலா இருந்தவர், நல்லா தெரிஞ்சவர் தான், நல்லவர், ரொம்ப ஹானஸ்ட் மேன், ஊரு ஒரு வீடு கட்டணும்னு சொல்லி ரொம்ப மிலிட்ரியில இருந்து அவர் உடம்பெல்லாம் எப்படி இருக்கும், வீடு கட்டணும்னு சொல்லி 3வது மாடியில ஒரு புது வீடு கட்டிட்டு இருக்காரு, 3வது மாடியிலேருந்து கீழே பார்க்கலான்னு போனவர் தவறி கீழே விழுந்து தலையில் அடிபட்டு ஸ்பாட்லயே செத்து போயிட்டார். எப்படி சாவு வருது பாருங்க, அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்து அப்படிப்பட்ட மிலிட்ரி ஆளுங்களுக்கெல்லாம் வருதுன்னா நம்மலாம் என்ன, நம்ம காலம் எப்போ? இயேசு அது பயந்து நடுங்கி தகப்பன் போல் சிவியரா வார்னிங் கொடுக்கிறாரு இந்த ஓமையில், நீங்க அங்கத்தான் போயிட்டு இருக்கிற, இந்த வலை உன்னை அங்கத்தான் போயிட்டு இருக்கு, நீங்களும் நானும் நாளைக்கு அந்த நித்தியோன்ற கரையில் சந்திப்போம், நித்தியோன்ற கரையில் சந்திப்போம். அங்க சந்திக்கும் போது நீ இந்த நரகத்துக்கு போயிடாத படிக்க இன்னைக்கு நீ நல்ல மீனா ஊர்ஜிதப்படுத்திக்க, நீ ராஜ்யத்தின் பிள்ளையா என்பதை பார்த்துக்கொள். அதான் சிவியர் எச்சரிக்கை. எவ்வளோ தடவை நரகத்தை பத்தி வான் பண்றாருங்க, திருப்பி திருப்பி திருப்பி, எவ்வளவு அக்கறையா இருந்தா அவர் செய்வார், யோசிச்சு பாருங்களேன். உன் பாவத்தை சாதாரணமா எடுத்துக்காத, தவிர்க்க முடியாத அதுக்கு கணக்கு கொடுக்கிற நாள் வரும். சாதாரணமா எடுத்துக்காத. நோவாவின் காலத்தின் போல் இருக்காதீங்க. நோவாவின் காலத்துல செழிப்புல சந்தோஷத்துல ஆயுசு, பெருசு ஆயுசு இருந்துச்சு அவங்களுக்கு எல்லாம் இல்லைங்களா. அவங்களாம் 900 இயர்ஸ் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. எவ்வளவு நிறைய வாழ்க்கை இருக்குதுன்னு என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? புசித்து குடித்து பெண் கொடுத்து பெண் கொடுத்து, அதான் வாழ்க்கை. சாப்பிடுறது, எந்திரிக்கிறது, குள்ள பெற்றுக்கிறது, பிள்ளைங்களை சாப்பிடுறது, அதே தான் வாழ்க்கை. அதை விட்டு நித்தியத்தின் பத்தி எல்லாம் இல்லை, நான் எங்க ஒரு நாள் போறேன் எல்லாம் இல்லை, எனக்குள்ள நித்திய ஆத்மா இருக்கேன்ற எண்ணம் இல்லை, இதே தான் வாழ்க்கை. சாப்பிட்டோமா, எந்திரிச்சோமா, தூங்கணுமா, இதான். சாக போறேன் நாளைக்கு நான் எங்க போவேன், நித்தியத்தை நுழைய போறேன், நான் எங்க இருப்பேன், ஒரு சிந்தனையும் இல்லை அதை பத்தி. அப்படித்தான் பிரளயம் வந்து வாரி கொண்டு போச்சே. 900 வருஷம் வாழ்ந்தவங்க, உன் ஆயுசு என்ன? நீ இவ்வளோ கேர்லெஸ்ஸா இருக்கலாமா? மழை வருது, மழை வருது, உன்னை அறியறியோ உணர்றியோ இல்லையோ, மழை உன்னை கரைக்கு இழுத்துட்டு போயிட்டு இருக்கு. பயங்கரமான பிரிவினை வரப்போகுது. திருப்பி திருப்பி வான் பண்ற, திருப்பி திருப்பி வான் பண்ற, சொல்லி முடியாதுங்க. ஒரு விதத்துல யோசிச்சு பார்த்தோம்னா, யோசிச்சு பாருங்க, நரகத்தை பத்தி நமக்கு யோசிக்க பிடிக்கிறது இல்லை. நான் நேற்று ட்ரை பண்ண ஒரு 1/2 hour மேல என்னால் யோசிக்க முடியல. மனசே நமக்கு ரொம்ப இதாயிருக்கு. நீ யோசிச்சு ட்ரை பண்ணி பாருங்க, ஒரு 1/2 hour யோசிச்சு சாதிச்சு பாருங்க. நரகத்தை பத்தியே யோசிக்கிறது எப்படி இருக்கோ, முடியாது. ரொம்ப நம்ம பார்த்து ஒரு காரியத்தை அருவருக்கிறோம்னு ஒரு பார்த்து பிடிக்கவே மாட்டேன்னு தான் நரகம். ஏசு நம்ம நரகத்தை பத்தி சொல்லலைன்னா நம்ம உண்மையா நம்பி கூட இருக்க மாட்டோம். அவர் தான் சொல்லணும் நமக்கு நரகத்தை. யார் நம்மள மிகுந்த நேசம் கொண்டு நமக்காக இந்த பூமிக்கே வந்து அந்த சிலுவை பரியந்தம் மறித்து அன்பு காமிச்சாரோ அவர் தான் சொல்லணும் நமக்கு நரகத்தை பத்தி. அப்போதான் நம்ம நம்புவோம், இல்லைன்னா ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம், அது மனசுக்கு ஒம்ப மாட்டேங்க. அவர் தான் சொல்லணும் நரகம் இருக்கு, ஏமாத்தா ஏமாந்துராத, கரை நித்திய கரை வரப்போகுது, ஏமாந்துராத, ஏமாந்துராத. எவ்வளோ வலியுறுத்தி சொல்றார் நரகத்தின் பிரசங்கின்னு சொல்லலாம் அவர். ஏன்னா ரொம்ப நரகத்தை பத்தி பேசினவர். யாராவது நினைச்சீங்கன்னா ஏசு நரகத்தை பத்தி அவ்வளோ பேசலன்னா கன்கடன்ஸ் எடுத்து பாருங்க. நான் லிஸ்ட் சொன்னா நேரம், ஒரு வார்த்தைகள் பாருங்க. அங்கே சூளையில் தூக்கி வீசப்படுவார்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் இருக்கும். ஏன் அழுகையும் பற்கடிப்பும் நரகத்துல? ஏன் எல்லாம் போறவங்கலாம் அதை செய்யறாங்க? 4 காரணங்களை சொல்றேன், யோசிச்சு பாருங்க. ஏன் நரகத்தில் அழுகையும் பற்கடிப்போம்? முதலாவது, நரகம் ஒரு தீராத வேதனை, தீராத வேதனை, டார்மெண்ட், தீராவே தீராது. அங்க இருள், கார் இருள்னு போட்டிருக்கு. கொஞ்ச நேரம் இருள்ல இருந்து பாருங்க. லைட்டு போயிருச்சுன்னா, யூபிஎஸ் இல்லைன்னா, கரண்ட் எல்லாம் போயிருச்சுன்னா, ஒரு 2 மணி நேரம் இருள் இருந்தா அப்படி ஆயிருது. இருள், கார் இருள், டார்க்னஸ் ஆஃப் த பிளாக்னஸ், உடுருவ முடியாத இருள், உணரக்கூடிய இருள். நித்திய 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 காலமெல்லாம் ஒரு துளி வெளிச்சமும் இல்லை. இருள், அவுட்டர் டார்க்னஸ், த பிளாக்னஸ் ஆஃப் த டார்க்னஸ், த யான்ஸ் ஆஃப் இட்டர்னி. நித்திய 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 காலம் எல்லாம் ஒரு துளி வெளிச்சம் கிடையாது. அக்கினி, அக்கினி நமக்கு தெரிஞ்ச அக்கினி இல்லை, நம்ம அறியிற அக்கினி இல்லை, அந்த நரக அக்கினியே வேற இல்லைங்களா. நம்ம அக்கினி எல்லாம் வெளிச்சம் இருக்கும், நம்ம அக்னி சுட்டாலும் லைட் வரும் இல்லைங்களா. அங்கெல்லாம் அந்த அக்கினியே வேற அக்கினி. அக்கினியை பத்தி என்ன தெரியும்? நம்ம உலகத்துல இருக்கிற அக்கினியை பத்தி நமக்கு என்ன தெரியும்? மிஞ்சி போனா கை சுட்டிருக்கோம், கேஸ் ஸ்டவ்ல ஸ்டவ்ல ஏதாவது திடீர்னு பாத்திரத்தை வச்சிருப்போம். உண்மையா உடம்பெல்லாம் எரிஞ்சு போவோம், எரிஞ்சு கஷ்டப்படுறோம். அவங்கள போய் கேட்டு பாருங்க, இந்த அக்கினி என்ன வேதனை, அவங்களுக்கு தான் தெரியும், அதை பார்த்துருக்குறாங்க. இந்த அக்கினியே எப்படி இருந்துச்சுன்னா, நரக அக்கினி எப்படி இருக்கும்? அக்கினி அது என்ன? தீராத வியாகுலம். வேதம் என்ன சொல்லுது? 2 ரியாக்ஷன் தான் அங்க போறவங்களுக்கு, 2 ரியாக்ஷன் தான் வேதம் ரெக்கார்ட் பண்ணிருக்கு. போறவங்க எல்லாம் இந்த பாட்டு தான் பாடுது. என்ன? அழுகையும் பற்கடிப்போம். இன்னொரு இடத்துல போட்டிருக்கு, லூக்கா 16வது அதிகாரத்துல. ஒரு ஐஸ்வர்யவான் இருந்தான், ரொம்ப சந்தோஷம், ஒரு நித்தியத்தை பத்தி யோசனை இல்ல, சாப்பிட்டோமா, தூங்கணுமா, பெண் கொடுத்தோமா, பெண்ணு புள்ள எல்லாம் கல்யாணம் ஆச்சா, சந்தோஷம், அவருக்கு செட்டில் ஆயிட்டார் வாழ்க்கையில. ஆனா திடீர்னு ஒரு நாள் கண்ணை திறக்கிறார், கரைக்கு போயிட்டார், வலையை அவர் இழுத்துட்டு போச்சுன்னு அவர் உணரல. திடீர்னு கண்ணை திறக்கிறாரு, கண்ணை திறந்து பார்த்தா வியாகுலத்துல இருக்கிறார். அங்க பார்த்து பற்கடிக்கிறார். ஆபிரகாம பாக்குறா, வீட்டு வெளியில பிச்சைக்காரனா இந்த லாசர் பரலோகத்துல பாக்குறார். அவர் என்ன சொல்றார் பாருங்களேன், தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கும், லாசரு என் தன் விரலின் துணியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும் வேண்டும். இந்த அக்கினி ஜுவாலையிலே வேதனைப்படுகிறேனே என்று கூப்பிட்டான். அக்கினி ஜுவாலையில் வேதனைப்படுறான், வெந்து வேகிறான். அவன் என்ன கேட்கிறான், ஒரு இளநீர் கொடுங்கன்னு கேட்கல, ஒரு கிளாஸ் தண்ணி கொடுங்கன்னு கேட்கல, என்ன கேட்கலான் தெரியுமா, அவர் சின்ன விரல எடுத்து போய் தண்ணியில வச்சு அந்த ஒரு டிராப்பிய வாயில அதுவே பிளீஸ் வேதனைப்படுறேன், அதுலாவது குளிர் கிடைக்கட்டும். இதான் ரியாக்ஷன் நரகத்தில் இருக்கிறோம். உங்களுக்கு இயேசு எப்படி சொல்றாரு பாருங்களேன், ஆண்டவர் அழுகையும் பற்கடிப்போம். முதலாவது ஏன் நரகத்தில் அழுகையும் பற்கடிப்போம், தீராத வேதனை. ரெண்டாவதாக சரீரத்திலையும் ஆத்மாலையும் தீராத வேதனை. இந்த பேர் நரகத்தில் போயிடலாங்க பார்த்துக்கலான்னு இல்லைப்பா, இந்த உடம்புல உன்னை நரகத்தில் அனுப்ப மாட்டார். ஆண்டவர் நியாய தீர்ப்பு என்ன செய்யுமா, நியாய தீர்ப்பு ஏன் பயங்கரமான ஒரு காரியம் என்ன செய்யுது தெரியுமா, உனக்கு இந்த உடம்பை எடுத்துட்டு ஒரு அழியாத நித்திய உடம்பை அவர் கொடுப்பார். அதான் நியாயத்தீர்ப்பு. எல்லாரும் உயிரோடு வருவாங்க இல்லைங்களா, விசுவாசிகள் உயிரோடு வந்து அவர்களுக்கு பரலோக இன்பங்களை அனுபவிக்கிறதுக்கு நித்திய உடம்பு கொடுக்குற மாதிரி, அவிசுவாசிகளுக்கு ஆண்டவர் அறியாதவங்களுக்கு நித்திய நரகத்தை அனுபவிக்கிறதுக்கு ஒரு உடம்பை கொடுப்பார். உடம்பு அது அழியவே அழியாத உடம்பு. உயிர் தெளிதலின் ஒரே நோக்கம் என்ன தெரியுமா, அவங்களுக்கு ஒரு விசேஷ உடம்பு, நரகத்துக்கு பாத்திரமான உடம்பு அவங்களுக்கு கொடுக்கணும் என்பதற்காக அவங்களை உயிர்த்தோடு எழுப்புற. உயிரோடு எழுப்பி உடம்புலையும் ஆத்மாலையும் இருந்துதான பாவம் செஞ்ச, உடம்புலையும் ஆத்மாலையும் இருந்துதான ஆண்டவர்கள் அறியாம வாழ்ந்த, ஆத்மா அக்கறை இல்லாம ரெண்டுலயும் நீ அனுபவிக்கணும், ரெண்டுலயும் அனுபவிக்கணும். யோசிச்சு பாருங்க, சரீரமும் ஆத்மாவும் தீராத வேதனை, தீராத ஓதனை. வெறும் அந்த உடம்ப கொடுத்துட்டு தான் நரகத்தில் தள்ளுவார், நரகத்துல தள்ளுவார். ஏன்னா இப்ப இருக்கிற உடம்பு வந்து நரகத்துல ஒரு செகண்ட் தாண்டார் முடிந்துடும், முடியாது. ஆனா அந்த நிச்சய உடம்பு கொடுப்பார். யோசிச்சு பாருங்க, ஆக்கினை அனுபவிக்கும்படி அந்த உடம்ப கொடுப்பார். அங்க அந்த உடம்ப பத்தி வேதம் என்ன சொல்லுது, அங்க புழு சாகாது, அக்கினி அபியாது. ஏன் அப்படி சொல்ற தெரியுமா, புழு ஏன் சாவுமா தெரியுமா, நம்ம பூமியில நம்மளை புதைச்சிட்டு இருந்தாங்கன்னா நம்ம உடம்ப புழு போய் சாப்பிட்டு 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 அதுக்கப்புறம் சாப்பாடு இருக்கா, உடம்பெல்லாம் தீந்துடும் இல்லையா, அப்போ வெறும் எலும்பு தான் இருக்கும். அதுக்கு புழுக்கு சாப்பாடு கிடைக்காம செத்து போயிடுமா, நம்மளால சாப்பிட்டு முடிச்ச புழு. ஆனா நரகத்துல அப்படி நடக்காதான், ஏன் அந்த உடம்பு எப்பவும் இருக்கிறதுனால அது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும், அதுக்கு தீனி இருந்துகிட்டே இருக்குமா. அக்கினி அவியாதான். ஏன் அக்கினி அவியாது, அக்கினிக்கு என்ன இருந்தா ஏன் அவிய போகுது, நம்ம உடம்பு எப்பவும் இருப்பதுனால அது எரிஞ்சு 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 வலி இருக்குமே, ஆனா உடம்பு அழியாது. இப்போ அழிஞ்சு செத்துடுறோம் நம்ம உடம்பு கா, ஆனா வலி இருக்கும் ஆனா அழியாது, அக்கினி அவியாது, எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். என்ன வேதனை, என்ன பயங்கரம் நரகம். யோசிச்சு பாருங்க, அதான் ஆண்டவர் சொன்னாரு, சரீரத்தை மாத்திரம் கொள்ளுகிறவர்களுக்கு பயப்படாதீங்க, உங்க சரீரத்தையும் ஆத்மாவையும் நரகத்தில் தூக்கி போடுகிற அவருக்கே பயப்படுங்க. என்ன பயப்பட வேணாமா, இதை பத்தி பயம் இல்லையா நமக்கு, யோசிச்சு பாருங்க. நரகம் தீராத வேதனை, நரகம் ஆத்மாலையும் சரீரத்திலையும் தீராத வேதனை. மூன்றாவதாக நரகம் வேதனைகள் வந்து பல வகையில் இருக்கும், ஒரே மாதிரி எல்லாருக்கும் வேதனை இருக்காது. சோதோம் குமாராக்கு நியாய தீர்ப்பு நாளில் லெகுவா இருக்கும்னா எல்லாருக்கும் மேக்சிமம் தான் இருக்கும், தாங்காத வலி தான் இருக்கும். ஆனா ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒருத்தருக்கு ஒப்பிட்டு பார்க்கும்போது சிலருக்கு குறைவா இருக்கலாம், சிலருக்கு அதிகமா இருக்கலாம், ஆனா எனதும் தாங்க முடியாதுதான், ஆனா உன்னை விட எனது பெட்டர், அந்த மாதிரி தான் நரகத்துல வேதனை இருக்கும். யோசிச்சு பாருங்க, அந்த டிகிரிஸ் எவ்வளவு பயங்கரமா இருக்கும்னா, ஜான் கிரெஸ்னர் என்ற பியூரிட்டன் சொல்றாரு, ஒரு மனுஷன் இந்த உலகத்தை கூட கொடுப்பான், ஒரே தடவை பூமிக்கு போய் ஒரு பாவத்தை குறைச்சிட்டு வந்துடலாமான்றது, ரட்சிச்சுட்டு வந்துடுறது இல்ல, ஒரு பாவத்தை குறைச்சிட்டா என்ன ஆகும், நரகத்துல அவனுக்கு வலி கொஞ்சம் கம்மியாகும், அதுக்கு என்னன்னா செய்யறதுக்கு ரெடியா இருப்பான், அந்த வலியை கொஞ்சம் குறைச்சிக்கலாம் அதுக்கு ரெடியா இருப்பான். என்ன பயங்கரம் நரகம், நரகத்துல டிகிரிஸ் இருக்கும். நாலாவதாக நரகம் தீராத வேதனை, சரீரத்திலையும் ஆத்மாலையும் தீராத வேதனை, வகை வகையாக பாவத்துக்கு அளவுக்கு தகுந்த வேதனை, முடிவே இல்லாத வேதனை, முடிவே இல்லாத வேதனை. அங்க புலி புழு சாகிறது இல்ல, அங்க அக்கினி அவியாது, வெளிச்சம் வராது, மரணம் என்ற இன்பமான முடிவு வராது, வராது. ஒரே காரணம் நம்ம இந்த உலகத்துல வேதனை வலி வியாதியை பொறுத்துக்கிறதுக்கு காரணம் என்ன, இதுக்கெல்லாம் ஒரு முடிவு இருக்கு இல்லைங்களா, அங்க முடிவே இல்லையே, தெரியுது அவங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சி போவோம்னு. ஏன் அழுகுறாங்க, ஏன் பற்கடிக்கிறாங்கன்னு, ஏன் வேதனைப்படுறாங்க, வெயிலிங் அண்ட் வீப்பிங் அண்ட் நேஷ், ஏன் இதுக்குதான் முடிவே இல்லை, முடிவே இல்லை. ரொம்ப பயங்கரங்க, கடவுள் வந்து மனுஷங்களுக்காக நரகத்தை பண்ணல, தெரியுமா உங்களுக்கு யாருக்காக பண்ணாரு, பிசாசுகளுக்காக பண்ணார், பிசாசுக்காக பண்ணார், பிசாச வேக வைக்கணும். பிசாசுகளே அங்க போறதுக்கு பயங்கரமா நடுநடுக்குது, ஐயோ போவேன்னு நடுநடுங்கிக்கிட்டு இருக்குது. அப்படி இருக்கிற நரகத்தை குறித்து அங்க நான் போயிருவேன்ற ஒரு நடக்குமோ இல்லாத வாழ்ற வாழ்க்கை என்ன சொல்றது, பிசாசுக்களுக்கே நடுக்கும் அங்க போறதுக்கு, அதுக்காக பண்ணது. சொல்லி முடியாத, கற்பனை பண்ண முடியாத வியாதம். அங்க நமக்கு இருக்கிற கம்பெனிஸ் யார் கூட இருப்போமா, பிசாசு கூட தான். ஜான் பனியன் பெரிய பரிசுத்தவான், அவர் என்ன சொல்றாரு, நரகத்துல உன் கூட இருக்கக்கூடியவர்கள் ஆக்கினைக்குள் தீர்க்கப்பட்ட மிருகமா மாறின மனிதர்கள், எண்ணி முடியாத பிசாசுகளும் பிசாசின் தூதர்களும். இந்த உலகத்தில் நீ வாழும்போது ஒரு பிசாசு அதுல உருவத்தை பார்ப்பதற்கே உன் உடம்பெல்லாம் நடுங்கி போகுது, முடியலாம் நின்றுக்கு. யோசிச்சு பாருங்க, திடீர்னு நைட்ல எழுந்திரிச்சு யாரோ ஒரு உருவத்தை பார்த்தா உடம்பெல்லாம் வேர்த்து கொட்டிடுறது இல்ல, ஐயோ பேயின்னு பயப்படுறது இல்ல. நம்ம ஒரு பிசாசுக்கே உனக்கு அப்படி இருந்துச்சுன்னா அங்க பிரம இல்ல, கனவு இல்ல, மெய்யான பிசாசு தன்னுடைய எல்லா அசிங்க சொரூபத்தோடு இங்கனா நல்ல விதத்துல வரும் பிசாசு, தேவதூதன் போல கூட வரலாம் பிசாசு, அங்க தன்னுடைய முழு அசிங்க உருவத்தோடு சதா காலங்களும் உன்னோடு அதனோட தூதர்கள் பிள்ளைகளோடு ஊலமிட்டுக்கிட்டு கர்ஜித்துக்கிட்டு கர்ஜித்துக்கிட்டு உன்னை வேதனையோடு உன்னுடைய பைத்தியகாரம் பண்ற அளவுக்கு உன்னை சுத்தி 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 வரும். சில நேரங்களை அடிச்சு போ அப்படின்னாலும் விடாது, சில நேரங்களில் ஐயோ போ அப்படின்னு நச்சரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி உன்னை நச்சரிச்சுக்கிட்டே இருக்கும் பிசாசு, கேலி பண்ணிக்கிட்டே இருக்கும், அதனோட வேகுலத்துல கத்திக்கிட்டே இருக்கும், உன் காது கேட்க முடியாது. எத்தனை காலம் அங்க இருக்குவேன்னு யோசிச்சு பார்த்துருக்கிறியா, 10,000 வருஷம் முடிஞ்சு போச்சு, 10,000 வருஷம் அங்கத்தான் நீ இருக்க, இன்னும் எத்தனை காலம், நட்சத்திரங்கள் எத்தனை இருக்குது, ஒரு நட்சத்திரம் 10,000 வருஷம்னா அத்தனை 10,000 வருஷம் முடிஞ்சு போச்சு, எல்லா நட்சத்திர டைமும் முடிஞ்சு போச்சு. சரி, நட்சத்திரம் முடிஞ்சிருச்சு, சமுதிரத்துல எவ்வளவு தண்ணி இருக்கு, ஒரு டிராப் தண்ணி 10,000 வருஷம்னு எடுத்துக்குவோம், சமுதிரத்துக்கு தண்ணி எல்லாம் காலி ஆயிடுச்சு, அத்தனை 10,000 வருஷம் முடிஞ்சு போச்சு. சமுதிர கடல் கரையில மணல் எத்தனை இருக்கு, ஒரு மணல் 10,000 வருஷம்னா எடுத்துக்கும், அத்தனை மணலும் முடிஞ்சு போச்சு, எல்லாத்தையும் முடிச்சுட்ட, இன்னமும் நீ எங்க இருக்கிற, எவர் அண்ட் எவர் அண்ட் எவர், சதா காலங்களும் அங்கத்தான் இருக்கு, அங்கத்தான் இருக்கு. எல்லா அந்த பிசாசுகள்லாம் சேர்ந்து உன்னை துண்டு துண்டா கிழிச்சு நார் நாரா ஆக்கி உன்னை சாவடிச்சுட்டா எவ்வளோ நல்லா இருக்குமேன்னு ஏங்கினாலும் அப்படித்தான் செய்யும், ஆனா உனக்கு சாவு வராதே. இதான் அழியாத இரண்டாவது மரணம். எப்படி சொல்ற ஜான் பனியன், நமக்கு ஏதாவது அன்புன்னு இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப் அதை அனுப்பி இதை அனுப்பி இதை அனுப்பி எச்சரிக்கை சொல்றோம். இந்த நரகத்தை பத்தி எத்தனை பேர் நம்ம எச்சரிக்கை பண்றோம் மத்தவங்களை, ஆண்டவர் தன்னுடைய மிகுந்த காரூண்யத்துல நம்மளை எச்சரிக்கை பண்றார். இதனாலதாங்க அவர் அடிக்கடி சொல்றது, அடிக்கடி நரகத்தை பத்தி பேசுறது, ஏன் அவருக்கு தெரியும் அது ஒரு உண்மையான இடம், அவர் சொன்னா தான் நம்ம நம்புவோம், அவர் சொல்றதுனால தான் நம்ம நம்பணும் நம்பணும். யோசிச்சு பாருங்க, அவருடைய டீச்சிங்ல நரகம் ரொம்ப, ஆனா நம்ம ஊர்ல நரகத்தை பத்தி போதகமே இல்லை. ஆண்டவர் துன்மார்கன் அழியிறது அவர் விரும்புறது இல்லை, அவர் மனம் திரும்பணும்னு விரும்புறார். யோசிச்சு பாருங்க, இந்த நரகத்துல எப்படி தப்புறது, எப்படி தப்புறது. ஒருவேளை நீங்க ஆண்டவரை உண்மையை அறியாதவர்களா இருந்தா, உங்களுக்கும் ஆண்டவருக்கும் ஒரு உறவில்லாதவர்களா, இயேசு அறியாதவர்களா இருந்தவர மத போர்வை உங்களை நரகத்துல இருந்து காப்பாத்தாதுங்க. ரொம்ப வெளி வருஷம் இயேசுக்கோ உங்களுக்கோ உண்மையான ஒரு உறவு அன்பு இல்லை, அவரோடு ஒரு ஐக்கியம் இல்லை, அப்படி இருந்தா நீங்க இன்னும் ரட்சிக்கப்படலை. இந்த நரகத்துல இருந்து காப்பாற்றக்கூடிய ஒரே காரியம், நீங்க மனம் திரும்பி இயேசு கிட்ட உண்மை ஹானஸ்ட். இந்த ஒரு வாலி பையன் வந்தான், எனக்கு ரட்சிப்பு கிடைச்சது முதல்ல நான் ஹானஸ்டா இருந்தேன், நோ நாடகம், நான் உண்மையான விசுவாசியா நான் இல்லை, நான் போய் நாடகம் போடுறேன், இயேசு மேல உண்மையான ரட்சிப்பு எனக்கு ஏற்படலை, பாவ மன்னிப்பு சந்தோஷ வாழ்க்கையில இல்லை, எனக்கு ரட்சிப்பு வரல, நான் ரட்சிக்கப்படலை, ஹானஸ்ட் அங்கத்தான் ஆரம்பிக்குது. ஹானஸ்ட் இந்த நரகத்துல போய் நாடகம் பண்ணி அங்க போய் என்ன பிரயோஜனம், இல்லை போய் மாட்டிக்க போறிய, ஹானஸ்டா ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி இயேசுக்குள்ள விசுவாசம், அவர் ராஜ்யத்துக்குள்ள வா. அவர் ராஜ்யத்துக்குள்ளவா, அவர் விலை உயர்ந்த பொக்கிஷமாக முத்தாக, வேற வழியே இல்லை, அதுதான் வழி, தானே வழி, அவர் வழி. ஒருவேளை நீங்க விசுவாசிகள் அப்படின்னு நினைத்தார், ஆண்டவர் வந்து இந்த ஓமைகள்ல கடைசி ஓமையாக, ஏழாவது ஓமையாக, கிளைமேக்ஸ் ஓமையாக ஏன் இதை சொல்றாருன்னா, நீ வலையில இருக்கிறதெல்லாம் நல்ல மீன் இல்லப்பா, கரையில வந்த பிறகுதான் தெரியும், கண்டது கிடையாதெல்லாம் வலையில நான் விட்டுருக்குறேன், நீ நல்ல மீனா நீ இப்பதான் பாத்துக்க, இப்பதான் பாத்துக்க, நீ நல்ல மீனா, நல்ல மீனா இப்பதான் பாத்துக்க. ஏன் இந்த மற்ற இந்த சத்தியங்கள்லாம் மற்றதெல்லாம் சொல்லி விட்டுட்டார், இங்க ஏன் இந்த தெரிஞ்ச காரியத்தையே ஓமையை ஏன் இவ்வளவு தெளிவா அவங்க சொல்லணும்னா, இயேசுடைய ஒரே நோக்கம் பேரளவுக்கு அவர்கிட்ட யாரும் இருக்கக்கூடாதுன்னு விரும்புறாங்க. ஏன்னா பேரளவுக்கு இருக்கிறவங்க தான் ஏமாந்து நரகத்துக்கு போறோம், அந்த வலையில பேரளவுக்கு இருக்கிறவங்க தான், அப்படி யாரும் இருக்கக்கூடாது. உண்மையாகவே நீ மறுபடியும் பிறந்திருக்கிறியா? போன வாரம் ஒருத்தரை சந்திச்சேன், அவரு பால் சங்கையாவோடு இருந்த பிரசங்கியா, இன்னைக்கு பால் தங்கையாவோட நானும் பால் தங்கையா ஒரேடியா ப்ரீச் பண்ணிட்டு இருந்தோம், நான் ப்ரீச் பண்ணும்போது பால் தங்கையாவோட அதிகமான மக்கள் வருவாங்க அப்படின்னாரு. அதிகமான மக்கள் இந்த சபையில எனக்கு விடுங்க, 3 மாசத்துல சபையை ரொப்பி காட்டுற அப்படின்னாரு. நான் அவரு பேசுறதெல்லாம் கேட்டு, பாவத்தை பத்தி உங்களுக்கு என்ன என்ன இருக்கு, எப்படி ரட்சிக்கிறதெல்லாம் கேட்டு நான் ஒண்ணுதான் சொன்னேன், ஐயா நான் தாழ்மையோடு சொல்றேன், பால் தங்கையாவும் ரட்சிக்கப்படல, நீங்களும் ரட்சிக்கப்படல, நீங்க ரெண்டு பேரும் நரகத்துக்கு தான் போக போறீங்க அப்படின்னு. ஒருத்தன் மறுபடியும் பிறவாவிட்டால் அவன் பரலோக ராஜ்யத்துல வர முடியாதுங்க. நீ எவ்வளவு பெரிய போதகனா இருக்கலாம், மதவேஷம் போடலாம், மறு ஜென்மோன்னு ஏற்படலன்னா நீ பரலோகத்துக்கு போவே முடியாது, போவே முடியாது. நெக்கதேமு போதகனா கூட நீ மாறிடலாம், தான் எக்ஸ்பிளைன் பண்ண அவருக்கு. நீ நெக்கது போதகரா இருக்கலாம், எவ்வளவு தியாலஜி படிச்சிருக்கலாம், மறுபடியும் பிறவாவிட்டால் போக முடியாதே. நம்மள ஆராய்ஞ்சு பார்த்திருக்கிறோமா, எவ்வளவு கேர்லெஸ்னஸ், எவ்வளவு கேர்லெஸ்னஸ். ரட்சிப்பை உன்னை நீ ஆராய்ந்து பார். இத்தனை ஓமைகளை கேட்டமே 3 மாசம் பிரசங்கம் பண்ண பட்டுச்சே, நீ வலையில இருக்கிறன்னு நினைச்சுக்காத, சைன்னு நினைச்சுக்காத, உன்னை ஆராய்ந்து பார். நீ வலி அருகில் விழுந்த விதையா, இவ்வளவு பிரசங்கம் கேட்டோம், இருதயத்துல ஒன்னும் இறங்காத, உலக நடமாட்டத்துல கடினப்பட்ட போன இருதயமா உனது, ஒன்னு இறங்கி ஒரு பிரசங்கமா உன்னை மாத்தலையா, நீ வரிகளில் இருந்த விதை வலியர்கள் விழுந்த நிலம்னு உணர்ந்து மனம் திரும்ப மாட்டியா? இல்ல நீ ஒருவேளை கற்பாறையின் மேல விழுந்த விதையா? ஆரம்பத்துல ரொம்ப சந்தோஷம் இருந்துச்சுங்க, ரொம்ப சந்தோஷமா வந்தங்க, அப்புறம் உலகத்தின் சோதனைகள், சூரியன் உபத்திரம் வரும்போது பேக். ஒருவேளை அப்படி இருந்தா அவங்கள நரகத்துக்கு போவாங்களே, வலையில இருக்கிறேன்னு நினைக்காது. இல்ல நீ முள்ளுள்ள இடங்கள்ல விழுந்த விதையா? வசனத்தை கேட்கிறேன், ஆனா ஒன்னும் வேலை செய்ய மாட்டேன், ஏன்? உலகத்தின் கவலையும் ஐஸ்வர்யத்தின் இன்பையும் அதை குத்தி ஒன்னும் வளராம இருக்கிறியா? நீ நரகத்துக்கு போயிருவேன், இதுதான் இறுதி முடிவு, வலையில் இருக்கிறேன்னு இருக்காத. மறந்து பரலோகத்துக்கு போறவங்க ஒருத்தர் தான், நல்ல நிலத்தில் விழுந்து அதிக கனிகளை கொடுக்கறோம். நம்ம கனி கொடுக்கறோமா? உங்களை ஆராய்ச்சி பாருங்க, நீங்க கனி கொடுக்கலன்னா இதான் நிலைமை. வலையில் இருக்கிறேன்னு போயிடுற, நானும் சர்ச்சில் இருக்கிறேன், நானும் வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கிறேன், நீ எந்த குரூப்ல இருந்தாலும் சரி, கடைசியில பிரிவில் உனக்கு வரும், மெம்பர்ஷிப் நம்ம ரிஜிஸ்டர் புக்ல இருந்தாலும் சரி, தேவ கிருபை உனக்குள்ள வேலை செய்யலாம் முடியாது. நீ கனி கொடுக்கறியா? நல்ல நிலத்தில் விழுந்த விதையெல்லாம் கனி கொடுக்குமே, எங்க கனி வாழ்க்கையில? சபைக்கு வர, சபைக்கே வர்றது போராட்டமா இருக்குது, வளர்றது எங்க? இயேசுல நிலைத்து கனி கொடுக்கறது எங்க? பார்த்தாவே தெரியலையே. நல்ல நிலத்தில் விழுந்த விதையா நீ? ஒரு கலையா? நீ ஒரு கோதுமையா? உன்னை ஆராய்ந்து பார். நான் கடுகு விதமா தான் தேவ ராஜ்யம், உனக்குள்ள தேவ ராஜ்யம் இருந்துச்சுன்னா அது வளரணுமே, கடுகு வித வளராம இருக்காதே, புளித்த மாவு பரவாம இருக்காதே. உன்னை நீ ஆராய்ந்து பார். தேவ ராஜ்யம் உள்ளத உரியதெல்லாம் விற்று வாங்கக்கூடிய புதையெல்லாம் உனக்கு தெரியுதா? விலை உயர்ந்த முத்து மாதிரி தெரியுதா? எல்லாத்தையும் விட்டாலும் பரவாயில்ல, நான் அடையணும்னு வாழ்க்கையில இழந்து இழந்து தேவ ராஜ்யத்தை பின்பற்றுகிற மனுஷனா இருக்கிறியா? அப்படி இல்லைன்னா நம்மள நம்ம ஏமாத்திக்க கூடாது, அப்ப கரையில போய் நம்மளை ஏமாத்திக்க கூடாது, இப்பதான் உங்களை யோசிச்சு பாருங்க. அப்படி இல்லைன்னா நம்மளை சோதிச்சு பார்க்கணும். இதான் வார்னிங், சிவியர் வார்னிங் ஆண்டவர் கொடுக்கிறார். பவுல் கொரிந்தியர் 10 சொன்ன மாதிரி, நீங்கள் விசுவாசத்தில் இருக்கிறீர்களா இல்லையா என்று சோதித்து பாருங்க, சோதித்து பாருங்க. இந்த வார்னிங் சாதாரணமா எடுத்துக்காதீங்க, சீரியஸா எடுத்துக்கங்க. உங்களை தச்சோதித்து இந்த வாழ்க்கையிலேயே ரொம்ப முக்கியம், நித்தியத்தை நோக்கி அந்த வலையில் இழுத்து கொண்டு போகிற நமக்கு இந்த வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். என்னங்க, நான் நல்ல மீனான்னு பிரச்சோதிக்கிறத விட வேற ஏதாவது இம்பார்ட்டன்ட் இருக்கா? யோசிச்சு பாருங்க, வேற ஏதாவது இம்பார்ட்டன்ஸ் சொல்ல முடியுமா? அந்த கரையில போய் நின்று இல்ல வேற வேலை இருந்துச்சு அதனால தான் தச்சோதிக்க முடியலன்னு, அதை விட முக்கியம் வேற இல்லைங்க. நீ நல்ல மீனா? நான் நல்ல மீனா? நானே என்ன யோசிச்சு கேட்டுக்கிட்டே, நீ நல்ல மீனா? நம்முடைய நித்திய எல்லையே அதை பொறுத்து தானே இருக்கு. இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறார். உங்களுக்கும் இயேசுக்கும் தொடர்ந்து வளருகிற ஐக்கியமாகிற உறவு உங்களால பார்க்க முடியுதா? இன்னைக்கு பவுல் சொல்றாரு, என்ன சொன்னாரு அந்த கொரிந்து ஒன்னு கொரிந்து முடிக்கும் போது என்ன சொல்றாரு? இயேசு கிறிஸ்துவின் மேல் அன்பு கூறாதவன் சபிக்கப்பட்டவர். ஏன்? மாரநாத்தா, அவர் சீக்கிரம் வரப்போறார். இயேசு வருகிறார், சீக்கிரம் வரப்போறார். அவர் மேல வளர்கிற அன்பு இல்லாதவனுக்கு வரப்போற சாபம் சொல்லி முடியாது. அவர் மேல நமக்கு அன்பு வளருதா? அவர்கிட்ட நம்மளுடைய உறவு வளருதா? அதுல தானே நமக்கு ஐக்கியம், அதுதானே கனிய. அது இல்லாம வெளியில இருந்து என்ன பிரயோஜனம்? உங்களுக்கு அந்த உறவு இல்லைன்னா அனுச்சாச்சுக்கு வந்த கிறிஸ்து பேரளவுக்கு அவர்கிட்ட இருக்கிறது விருப்பம் இல்லைங்க. உங்களை நீங்க சோதிச்சு பாருங்க. தவிர்க்க முடியாம தெளிவாக மாறின வாழ்க்கை எனக்கு இருக்கா? யோசிச்சு பாருங்க. தரையில போய் பிரயோஜனம் இல்லைங்க. ஒரு பாஸ்டாக உங்க ரத்த பலி ஏ மேல வரக்கூடாது. நான் போய் கரையில நிக்கும் போது உங்களுக்கு போய் சொல்லி நரகத்துக்கு கூட்டு போனேன்னு சொல்லிக்க கூடாது. பரலோகத்துக்கு போறீங்க. ஒவ்வொருத்தரும் நீங்க சோதிச்சு பாருங்க. ஒவ்வொருத்தரும் இதை விட மனதுல எது இருந்தாலும் அதை தூக்கி போட்டு நம்மள சத்தோதிச்சு பாருங்க. அது தச்சோதித்து பார்த்தாவே வாழ்க்கையில இப்ப போராடுற பெரிய போராட்டங்களுக்கு பதில் கிடைக்கலாம். பதில் கிடைக்கலாம். நல்ல மீனா? கடவுளுடைய கிருபை என் உள்ளத்துல இருந்தா உங்களில் ஒரு காரியம் ஆரம்பித்தவர் கடைசி நாள் வரைக்கும் முடிப்பேன்னு இருக்கிறாரே, என் ஏன் வாழ்க்கை இப்படி இருக்குது? நான் உண்மையா மறுஜன்மம் அடைந்தவனா? கிருபையின் வேலை எனக்கு இருக்கா? ஏன் என் வாழ்க்கையில கனி இல்லை? ஏன் இயேசு மேல எனக்கு அன்பு இல்லை? என் வாழ்க்கையின் போக்கு எங்க போகுது? நல்ல மீனா ஆயிட்டு போறனா கெட்ட மீனா ஆயிட்டு போறனா? இப்பதான் யோசிக்கணும். டுடே இஸ் த டைம். பாஸ்டா, நான் ரொம்ப கவலையா இருக்கிறேன் சில பேர் மேல. ஏன்னா எனக்கே ஷோர் இல்லை எத்தனை வருஷம், எத்தனை வருஷம் இருக்கிறீங்க. எங்க கனி? எங்க வளர்ச்சி? போதகரா இருக்க வேண்டிய சில பேர், வளர்ந்து முதிர வேண்டிய சில பேர், எக்ஸ்கியூசஸ். இதான இந்த வழி அருகில விழுந்தது, கற்பாறை மேல விழுந்தது, முள்ளுள்ள இடங்கள், இதான எக்ஸ்கியூசஸ். அதுக்கெல்லாம் எக்ஸ்கியூசஸ் இருந்துச்சு. அதெல்லாம் மீண்டு பொறுமையோடு நிலைத்திருந்து கனி கொடுக்கிறவர்களா? இல்ல எக்ஸ்கியூஸ் கொடுத்துக்கிட்டே தொடர்ந்து போக போறோமா? நம்ம எப்ப வளர போறோம்? இன்னும் உலகம் முடியந்தோ நம்ம மிஷினரிஸ் அனுப்பணும், சபைகளை கட்டணும், 100 சபைகளை கட்டணும். இப்படியே இருந்தாவா கட்டுறது? எங்க கட்ட போறோம்? நமக்கே நம்ம ரட்சிப்பின் உறுதி இல்லை, வளர்ச்சி இல்லை. நம்ம ஆராயும் படிக்க ஆண்டவர் இந்த ஓமையின் கடைசியில சொல்ற, நோ ப்ரோக்ரஸ், நோ ப்ரோக்ரஸ். ஃபேமிலி விசிட்டேஷனுக்கு நம்மள போனோம்னா சில பேர் ஏதான் 5-10 வருஷம் ஆச்சு ஃபேமிலி விசிட்டேஷன் பண்ணி பண்ணி, இதே தான் சுத்து. ப்ரோக்ரஸ் பாக்குறோமா? வெரி சேட், வெரி சேட். எத்தனை காலம் வீணானவர்களை நாடுவீர்கள்? நித்தியம் உண்மைதான். நம்ம ஜாம் பண்ணும், ஆண்டவர் உதவி செய்யட்டும், நம்மளோட பேசட்டும். நல்ல தேவனே, பாரத்தோடு அன்போடு இது கொடுமையான வார்த்தைகளா இருந்தாலும் எங்க மேல எவ்வளவு அக்கறையோடு நீர் பேசியிருக்கிறேன். நியாய தீர்ப்பின் உங்களுடைய ராஜ்யத்தின் வலை எங்களை சூழ்ந்து நித்தியத்தின் கரைக்கு எங்களை இழுத்துட்டு போகிறது என்பதை உணர்ந்து உணர, இதான் உண்மை ஆண்டவரே. அதை உணர செய்யும் உலகத்தின் சத்தம் அமைதலாய் இந்த காரியத்தை காண உதவி செய்யும் ஆண்டவரே. அப்பத்தான் எங்களுக்கு இந்த ராஜ்யம் மறைந்திருக்கிற புதையலாக, விலை உயர்ந்த முத்தாக நாங்கள் பார்க்க முடியும். இவ்வளோ பெரிய நரகத்திலிருந்து காப்பாற்றக்கூடிய ரட்சகர், இவ்வளோ பெரிய அக்கினி வியாகுலத்திலிருந்து காப்பாற்றக்கூடிய ராஜ்யத்தின் அடைக்கலம் உள்ளது, உரியதெல்லாம் வித்து தகுமேன்னக்கூடிய பார்க்க முடியும். சில பேருக்கு ராஜ்யமும் இல்ல மதிப்பா தெரியல ஆண்டவரே. குருடாக்கப்பட்டு உலக மாயினால குருடாக்கப்பட்டு நிறையில் இருக்கிறோம். எங்க கண்களை திறந்துடணும்ப்பா. வெளிப்பாடின் கிருபையத்தாரும் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பின் மகத்துவ ஐஸ்வர்யம் என்னதென்பதை அறியும்படிக்கு எங்க மனக்கண்களை திறந்துடும். அறியாதவர்களோடு அறியாதவர்களை சந்தியும், அவர்களை அவங்க தூக்கத்திலிருந்து, மரண தூக்கத்திலிருந்து எழுப்பும் ஆண்டவரே. அவியானவரே, மனுஷனானா எவ்வளவுதான் கதர்னால் நீங்க பேசினா தான் முடியும் அப்பா. நீங்க பேசுங்கப்பா, நீங்க செயல்படுங்க, நீங்க வேலை செய்யுங்க. இந்த ஜபத்தை எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் எடுக்கிறோம் நல்ல தேவனே. நம்ம போடுற கடைசி பாடல் 330.